ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் ஆறுல இருந்து வாசிக்க கேட்போம். அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமா இருக்கிறவன் வெக்கப்படுவதில்லை என்று வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றதும் கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதுக்கு ஏதுவான கல்லும் விடுதலுக்கு ஏதுவான கல்லும் ஆயிற்று. இவர்கள் திருவசனத்துக்கு கீழ்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள். ஒன்னு பேதுருல நம்ம வந்து ஒரு விசுவாசிக்கு இருக்கக்கூடிய பெரிய ஸ்லாக்கியங்களை நம்ம பார்த்து வரோம். கிறிஸ்து கிட்ட வருகிறவர்களாகிய நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் ஆசாரிய கூட்டமாக தேவனுக்கு பிரியமான பலியாக நீங்கள் கட்டப்பட்டு வருகிறீர்கள் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்தோம். போன வாரம் நம்ம படித்தது வந்து நமக்கு அது மாத்திரம் இல்லாமல் ஒரு நித்திய பாதுகாப்பு இருக்கிறது. இந்த கல்லின் மேல், இதோ சியோனில் ஒரு கல்லை வைக்கிறேன், இந்த கல்லின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் ஒரு காலம் வெக்கமடைவதில்லை அப்படின்ற ஒரு வாக்கு தத்துவம், ஒரு நித்திய பாதுகாப்பு. ஒரு காலம் அவன் ஏமாந்து போறதில்லை, ஒரு காலம் அவன் ஒரு நம்பிக்கை இழக்க போறதில்லை. ஐசாயாலையும் நம்ம பார்த்தோம், பதறான் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கும் நம்ம விளக்கம் பார்த்தோம். அது நாலாவது ஒரு பெரிய ஸ்லாக்கியமாக பார்க்கிறோம். அஞ்சாவதாக இயேசு கிறிஸ்து மிக விலையேற பெற்றவராக ஒரு விசுவாசிக்கு மாறி விடுகிறத நம்ம பார்க்கிறோம். மிக விலையேற பெற்றவராக நம்ம பார்க்கிறோம். அந்த வார்த்தையில ஒரு ஒரு ஒரிஜினல்ல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஷேடு கூட இருக்கு. ஷேடு இல்லை, ஒரு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி விலையேற பெற்றதாகவும் ஒரு அர்த்தம் இருக்கு. இன்னொன்று வந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுடைய கணம், த ஆனர் உங்க மேல வந்துருச்சு. இயேசு மேல கடவுள் வச்சிருந்த கணம் வந்து உங்க மேல அந்த கணம் வந்துருச்சு அப்படின்ற ஒரு அர்த்தமும் இருக்கு. அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம். யோசிச்சு பாருங்களேன், பிதா வந்து இந்த உலகத்தை அந்த சராசரத்துல ரொம்ப மதிக்கிறது இயேசுவைத்தான், மகிமைப்படுத்துறது போறது அவருத்தான். அவர் மேல அவர்கிட்ட நம்ம சேர்ந்தவர்கள் ஆகிய அவர்கள் ஆனதுனால இயேசுக்கு மேல வர வேறைய மகிமையெல்லாம் கனமெல்லாம் நம்ம மேலேயும் வரப்போகுது. யோசிச்சு பாருங்க. அதனால தான் இப்போ நான் சபையை பார்க்கும்போது இயேசுவை பார்க்குற மாதிரி பார்க்குறார். அவர் வரும்போது அவர் மகிமைப்படும் போது நம்மளும் அவரோடு மகிமைப்பட போறோம்னு போட்டிருக்கு. அதனால தான் அது பெரிய ஸ்லாக்கியம். இயேசுவை பார்த்து நம்மளுடைய பாவத்தை உணர்ந்து இயேசுவோட மகிமையை கண்டு இயேசு கிட்ட வருகிறவர்களாகிய நாம், நான் இந்த ஆலயத்தில் ஒரு கல்லா இருக்கணும்னு நம்மளை நாமளே ஒப்பு கொடுத்த நாம், அந்த வசனம் என்ன சொல்லுது, இயேசு மேல இருக்கக்கூடிய கணம் வந்து நம்ம மேல வருகிறது அப்படின்னு இந்த அஞ்சு அதிசயமான ஸ்லாக்கியங்களை நம்ம பார்த்து முடிச்சிருக்கிறோம். ஒன்னு தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்லாக்கியங்கள்லாம் நம்மளை பொறுத்து இல்லை, நம்முடைய தகுதியை பொறுத்து அல்ல. தேவனுடைய மனசு எவ்வளவு பெருசு, அவருடைய கிருபை எவ்வளவு பெருசுன்றத பொறுத்து இருக்கு. நம்ம வந்து வளரணும்னா நம்மளையே பார்த்துக்கிட்டு, ஐயோ நான் பாவம், இதெல்லாம் பெரிய பரிசுத்தவான்களுக்கு, இதெல்லாம் எனக்கு இல்லை, நான் எவ்வளவு மோசம், நான் சின்ன பாவத்தை செஞ்சிடுறேன், நான் பாவி அப்படின்ற உங்களுக்கு தான் அது, புரியுதுங்களா, நம்மளுக்கு தான் அது. நம்மளையே நம்ம சுயன் உலக ஒரு நம்மளை விழுந்து போற பாவத்துல நம்மளுடைய நிலைமையே பார்த்துக்கிட்டு இருந்தா ஒரு கிறிஸ்தவம் முன்னேற முடியாது. இது உன்னால் ஏற்பட்டது அல்ல, தேவன் உனக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் பாரு. உங்களுக்கு தான் அந்த ஏழு அந்த சபைகளுக்கு எழுதும் போது பாடுபட்டுக்கிட்டு இருக்கிற சபை, சோதனைகளுக்கு மத்தியில் இருக்கிற சபை, அவங்களுக்கு அவங்களுடைய சிந்தனையை உயர்த்துறார். உங்களுக்கு தான், உங்களை பொறுத்து இல்ல, உங்க தகுதியை பொறுத்து அல்ல, புரியுதுங்களா. அதனால இதை பார்க்கும் போது நம்ம பெரிய உற்சாகம் அடையணும், ரொம்ப சோர்ந்து போகக்கூடாது, ரொம்ப உற்சாகம். எனக்கா இப்படி, எனக்கா இப்படி. நம்ம ரொம்ப ஃபீலிங்கா பக்தியா சந்தோஷமா இருக்கும் போது மாத்திரம் நம்ம ஆலயம் இல்லைங்க. ஒரு டைம்ல நான் போன வாரம் ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டேன், எங்க ஆபீஸ்ல தப்பு செஞ்சுட்டு எனக்கு ஒரு இப்படி திட்டமே அப்படி பண்ணிட்டோமேன்னு ரொம்ப வருத்தம். சே, என் மேலேயே ரொம்ப பேஜாரு, இப்படி ஆயிடுச்சேன்னு மனசு ரொம்ப குத்துது. மனசு குத்து அப்போவும் நான் ஆலயம் தான், உங்களுக்கு தெரியுமா, அப்போவும் என் டெம்பிள் தான். அதனால தான் நம்முடைய தப்புங்களை நம்முடைய பிசட்டிங் சென்ஸ்னுவாங்க. ஒரு விசுவாசிக்கு சில சில நேரங்களில் அவன் விழுந்துடுறான், அதனால அவன் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு வளரணும்னு பார்க்கறான். ஆனா வளர்றது எப்படி தெரியுமா, அதுலயே நொந்து போயிருக்கிறதுனால அவன் வளர முடியாது. எவ்வளோ நான் எவ்வளோ பக்தியா இருக்கும் போதும் தேவன் என்ன ஆலயமா மாத்திருக்காரு, நான் பக்தியா இல்லாத போதும் நான் ஆலயம் தாங்க. அது உங்களுக்கு புரியுதுங்களா? அது என்ன பொறுத்து இல்லை, என் சூழ்நிலையை பொறுத்து இல்லை. காட் ஹஸ் கிவன் சச் எ கிரேட் காலிங். இதெல்லாம் என் ஸ்லாக்கியம், என்னுடைய பொசிஷன் இது. ஐயோ, அப்படி எனக்கு ஒரு பொசிஷன் இருக்கும்போது நான் இப்படி பண்ணிட்டேனேன்னு பண்ணி மறுபடியும் வளர்றது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. புரியுதுங்களா? நம்முடைய நிலைமையை குறித்து நம்ம இது பொறுத்து இல்லை. கடவுளுடைய மனசு எவ்வளோ பெருசு, கடவுள் எவ்வளோ இறக்கம் நம்ம மேலே காமிச்சிருக்கிறார், எவ்வளோ பாவிகள் ஒழுங்காக வாழக்கூட தெரியாதவர்களுக்கு எவ்வளோ நம்மளை போய் கோயிலாக மாற்றிருக்கிறார், அவருடைய குடியிருப்பாக மாற்றிருக்கிறார், அவருடைய ஆசாரிய கூட்டமாக மாற்றிருக்கிறார். அதை கண்டு நாம் பரிசுத்தத்தில் வளரணுங்க இல்லையா? உண்மையான விசுவாசிக்க தானே செய்யும். நீ என்னவா இருந்தாலும் இது உன்னால் ஏற்பட்டதில்லை, உன் நிலைமையை பார்த்து நீ ரொம்ப தகுதியானவனால கடவுள் உன்னை ஆலயமா பண்ணல. திஸ் இஸ் காட்ஸ் கிரேஸ், உன்னை இப்படி பண்ணியிருக்கிறாரு, அதை பார்த்து அதுக்கு தகுதியா நீ வளரு. அதை தான் கட்டப்பட்டு வருகிறீர்கள், அதை பார்த்து நம்ம கட்டப்பட்டு வரணும். சரி, நம்ம இவ்வளோ பார்த்துருக்கும் போது இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, பேதுரு ஒரு விசுவாசிக்கு, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்த விசுவாசிக்கு மகாபெரிய ஸ்லாக்கியங்கள், மகாபெரிய விளைவுகள். இதனால இதெல்லாம் எதனால ஏற்பட்டுச்சு? அவரை விசுவாசிக்கிற உங்களுக்கு இல்லைங்களா, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்கும் போது பேதுரு டக்குன்னு என்ன பண்றாரு தெரியுங்களா? தோசையை திருப்பி போட்ட மாதிரி அவரை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசியாதவர்களுக்கு வருகிற பெரிய பயங்கரத்தை அவர் காட்டுறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு வருகிற எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளோ பெரிய மகிமைன்னு காட்டும் போது, அவரை இப்பேற்பட்டவரை விசுவாசிக்காதவர்களுக்கு, அவர்கிட்ட வராதவர்களுக்கு வருகிற எவ்வளோ மோசமான பயங்கரம் பாருங்க. இது மேலே போய் கீழே வர மாதிரி டக்குன்னு அதை மாத்துறார் சீன். அதுதான் அது, அதையும் பழையற்பாடு வசனங்களை கொண்டு அவர் செய்யறத பாக்குறோம். ஏன்னா இவர்கிட்ட விசுவாசித்து வருகிறவர்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் இருந்தா, அவர் விசுவாசியாத போவாதவர்களுக்கு அவருக்கு பெரிய ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. இயேசு இந்த உலகத்தை ரெண்டா பிரிக்கிறவர். நான் சமாதானத்தை கொண்டு வரவில்லை, கொண்டு வருவதற்காக வரவில்லை, பட்டயத்தை கொண்டு வந்திருக்கிறேன். எதுக்கு ரெண்டா பிரிக்க போறேன்? ஒன்னு என்னை விசுவாசிக்கிறவங்க, இன்னொன்னு என்னை விசுவாசியாதவர்கள். என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு இருக்கிற பெரிய பாக்கியம் ஸ்லாக்கியம் இருக்கு. என்னை விசுவாசியாதவர்களுக்கு என்ன நடக்குது? ஒன்று தெரிஞ்சுக்கணும், இயேசுவை வந்து நிராகரிக்கிறவங்களுக்கு இயேசு வந்து அவங்க வாழ்க்கையிலேருந்து அவர் போயிடுறதில்லை. அது ஒன்று தெரிஞ்சுக்கணும், இயேசு அவர் வாழ்க்கையிலேருந்து போயிடுறதில்லை. அதனால மகாபெரிய பயங்கரமான விளைவுகள் அவங்க வாழ்க்கையில வருது, வாழ்க்கையில வருது. நம்ம பார்த்துக்கணும், இயேசு பாருங்களேன், சில பேர் இப்படி சொல்றது, அநேக பேர் இப்படித்தான் நினைக்கிறது, நான் இயேசுவை நம்புறது இல்லை, அவரு நீங்க வேண்டாம் அவரை நம்பணும்னா நம்பிட்டு போங்க, நான்லாம் இயேசுவை நம்புறது இல்லை. அதனால நான் இயேசுவை நம்பாததுனால அவருக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை, அவரு போயிடுவார். உதாரணத்துக்கு நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா? நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கும்போது தான் ஃபோன் வரும், உங்களுக்கு கிரெடிட் கார்டு சார், ஐசிஐசிஐ பேங்க்ல இருந்து கூப்பிடும், உங்களுக்கு கிரெடிட் கார்டு வேணுமா, பர்சனல் லோன் வேணுமான்னு. நம்ம என்ன சொல்லலாம்? இல்லைங்க, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னா உடனே ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி இயேசு வரும்போது, இயேசு வந்து அவர் கேட்டால் ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட்னா இயேசு பெசாமல் போயிடுவார். இல்லை, ராங், அவர் போறவர் இல்லை அப்படி. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இயேசு அப்படி போறவர் இல்லை, அவரை வந்து நம்ம நிராகரிக்கிறதுனால அவர் அப்படி போறவர் இல்லை. சில பேர் இப்படி இப்படி கூட நினைச்சுக்கலாம், இயேசு அவர் டிஸ்மிஸ் பண்ணி போக வச்சிட முடியாது. நம்ம அவர் ஒன்று இருந்து உனக்கு மூளைக்கல்லாக மாறணும், இல்லை உன் மண்டையை வெடிக்கிற இடரல் கல்லாக மாறணும். ரெண்டு தான் அவர் ஆவார், அது ரெண்டு தான். அதை நம்ம பார்த்துக்கணும். சில பேர் இப்படி நினைச்சுக்கிறது, நான் நரகத்தை நம்புறது இல்லை, அதனால நரகம் என்னை எந்த விதத்திலையும் பாதிக்காது, ஏன்னா நம்புறது இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு பைத்தியகாரத்தனம். அந்த மாதிரி தான் இயேசுவை நம்பாததுனால அவங்கள எந்த விதத்திலையும் அவர் பாதிக்க மாட்டாருன்னு சொல்ல முடியாது. பெரிய பாதிப்பு கொடுக்குறவரா அவர் இருக்கிறார், அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அவர் வந்து இவங்க நம்பாம போனாலும் கடவுளால மூளைக்கல்லாக அஸ்திபார கல்லாக அவர் மகிமைப்படுத்தப்பட்டவராக இருக்கிறார். அதனால இவங்களுக்கு நிச்சயமாக பெரிய விளைவுகள் இருக்கிறது. என்ன மாதிரி விளைவுகள் இருக்கிறது? உங்களில் இயேசுவை நம்பாதவர்கள் நீங்க இருக்கலாம், இயேசுவை நம்பாதவர்கள், இயேசு கிட்ட வராதவர்கள் இல்லைங்களா? இயேசு கிட்ட வருதுன்னா என்னான்னு கூட நம்ம விளக்கணும். நிறைய பேர் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இயேசு கிட்ட வந்தா அதுக்கு என்ன அடையாளங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இயேசு கிட்ட வந்துட்டேன்னு நினைச்சுக்கிட்டு எந்த அடையாளமும் இருக்கிறது இல்லை, அது என்னான்னு பார்த்துக்கணும். அது மாத்திரம் இல்லாம இயேசு கிட்ட வராம இப்படியே காலம் தள்ளுகிறவர்களுக்கு வரப்போற பெரிய பயங்கரம், பெரிய பயங்கரம். உங்களுக்கு கடவுள் என்ன சொல்றார்? இயேசு கிட்ட ரொம்ப நாள் ஆச்சு, கடவுள் பார்த்துட்டார், ரொம்ப நாள் ஆச்சு வர மாதிரி இல்லை. உங்களுக்கு என்ன சொல்றார் கடவுள்? இந்த வசனங்கள்ல சொல்லப்படுது நமக்கு நாலு காரியங்களை உங்களுக்கு சொல்றார் கடவுள். முதலாவது என்ன? முதலாவது நீங்கள் ஆண்டவர் இயேசு கிட்ட வராததுனால் ஆண்டவருக்கு எந்த விதமான லாஸும் இல்லை. முதல்ல புரியுதுங்களா? நீங்க ஆண்டவர்கிட்ட வராததுனால அவருக்கு எந்த விதமான லாஸும் இல்ல, அவருடைய சித்தம் எந்த விதத்திலையும் பாதிக்கப்படுறது இல்ல, எந்த விதமான பிரச்சனையும் அவருக்கு ஏற்பட போறது இல்ல. அத பாருங்களேன். ஏன்னா அவர் மகாபெரிய தேவன், நம்மனால உங்கனால அவருக்கு எந்த பெரிய இழப்பும் ஏற்பட போறது இல்ல. ஒரு சூரியனையோ ஒரு சந்திரனையோ ஒரு பார்த்து ஒரு நாய் குளிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த சூரியன் சிமிட்டமா ஐயோயோ குளிக்குதுன்னு இல்ல, கவலைப்படாது இல்லைங்களா? இன்னொருத்தர் ஒரு நயாகரா ஃபால்ஸ் போய் ஒரு இலை வச்சு இலை அதுல போட்டா அப்படியே பிளாக் ஆயிடுமோ நயாகரா ஃபால்ஸ் ஆகாதுங்க. அந்த மாதிரி தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மனுஷனுடைய ஆங்காரம் பெருமை என்னன்னா நான் பெருசா கடவுளுக்கு செஞ்சிருவேன், நான் வரலன்னா அவருக்கு என்ன வீட்டுல பருப்பு வேகாது, அவரு என்னதான் திருப்பி திருப்பி ஓடி வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கணும். கடவுளுக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்லை. அதை பார்க்கிறோம் பாருங்களேன். ஐசாயா வசனத்துல இருந்து பேதுரு நமக்கு எடுத்து சொல்றத பார்க்கலாம். இந்த வசனத்துல ஆறாவது வசனம் பாருங்களேன். அந்தபடியே இது 6:7 இருந்து படிப்போம். ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறதற்கு ஏதுவான கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கல்லும் ஆயிற்று. இது ரெண்டு வசனங்களை கோர்த்து குழப்பிட்டாங்க தமிழ்ல. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா கீழ்படியாம இருக்கிறவர்களுக்கோ, அதாவது கீழ்படிக்கிற விசுவாசிகளுக்கு என்னன்னு போட்டாச்சு. இப்ப கீழ்படியாம இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிற கல் வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட கல் மூளைக்கல் ஆயிட்டு. அதோட அந்த வசனம் அந்த பாயிண்டே முடியணும். அதான் ஐசாயில போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட கல்லு போய் பிரதான கல்லா முடிஞ்சிருச்சான். யோசிச்சு பாருங்களேன். ஒரு வீடை கட்டுறாங்க, அதை கட்டும் போது இந்த கல் யூஸே இல்லைன்னு தூக்கி போட்டவங்க அதுதான் என்ன ஆயிடுச்சான்? பிரதான். அந்த மாதிரி எங்கனா கதை கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி கேள்வியே பட்டிருக்க முடியாது. இது வந்து சங்கீதத்துல இருக்கிற ஒரு வசனம். சங்கீதம் 118:22 படிங்களா, அதே வசனம் அங்க இருக்குது. ஒரு அடி பார்ப்போம். 118:22
வீடு கட்டுகிறவள் ஆகாது என்று தெளிந்த கல்லு மூளைக்கு தரக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கிறது.
அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்ம கண்ணுக்கு ஆச்சரியமா இருக்கு. எந்த இதை வச்சு இதை எழுதுனாங்க, எப்படி எந்த சரித்திரத்தை வச்சு இதை எழுதுனாங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச். பைபிள்ல இல்ல அது, ஆனா அந்த ஈப்ரூ சரித்திரத்துல இருக்கு. எப்ரேயர் சரித்திரத்துல இந்த அவங்க வச்சிருக்கிற கமெண்ட்ரிஸ் வந்து மிஷ்னான்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, டால்முட்னு வச்சிருக்காங்க. அதெல்லாம் சில எழுத்துக்கள் இருக்கு. அவங்களுடைய ஹிஸ்டரிய பத்தி படிச்சுக்கலாம். என்ன ஆச்சுன்னா சாலமன் தன்னுடைய டெம்பிளை கட்டும் போது அது ரொம்ப புனிதமான இடம், அங்க ஆராதனை நடந்துகிட்டு தான் இருந்துச்சு. அந்த புனிதமான இடத்துல எந்த விதமான சத்தம் இருக்கக்கூடாது என்பதற்காக அங்க கட்ட வேண்டிய கல்லுகளை பல மைல் தூரம் அதை நல்லா செதுக்கி உருவப்படுத்தி இதுதான் இந்த கல்லுன்னு பண்ணி ஒரு 220 டன் இருக்கும் ஒரு கல்லுங்க, பெரிய பெரிய கல்லுங்க, அதை வந்து அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து இங்க கட்டுவாங்க. அதான் பிளான். அந்த மாதிரி கட்ட ஆரம்பிக்கும் போது முதலாவது அவங்க கட்ட ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு கல் வந்து இறங்குச்சு. அது வந்து அதுதான் மூளைக்கல். அந்த கல் வந்து இறங்குச்சு, அதுதான் மூளைக்கல்லா இருக்குது. அந்த கல் என்ன ஆச்சுன்னா, அந்த மூளைக்கல்லு வர வேண்டியது கடைசி நேரத்தில் தான், ஆரம்பத்தில் மூளைக்கல்லே தேவையில்லை. ஆனால் அந்த மூளைக்கல்லு ஆரம்பத்திலே வந்துருச்சு. இவங்க கட்டுறவங்க அதை சரியா புரிஞ்சிக்காம அது என்னன்னு தெரியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்ன இது எதுக்குமே சேர்த்து இல்லையே, இந்த மாதிரி இருக்குதே, ஷேப்பா இப்படி இருக்குதேன்னு சொல்லி ஏதோ தப்பா அமைச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த கல்லை எடுத்து ஓரம் கட்டிட்டாங்க. அதை எடுத்து ஒரு பள்ளத்துல தள்ளி விட்டுட்டாங்க. தேவையில்லை அந்த கல், என்ன ஆரம்பத்தில் வைக்கிற எந்த கல் மாதிரியும் இது இல்லையான்னு சொல்லி எடுத்து ஓரம் கட்டி பள்ளத்தில் தள்ளி விட்டுட்டாங்க. அப்படியே மற்ற கல்லுங்க வந்துச்சு, எடுத்து வச்சு இதெல்லாம் கரெக்ட்னு கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. கட்ட வருஷ கணக்கில் ஆச்சு அது கட்டுறதுக்கு. அதுக்குள்ள அந்த மூளைக்கல் பார்த்தோம்னா அங்கே மூளையில் தள்ளி அது மேலே மண்ணெல்லாம் சேர்ந்து புல்லெல்லாம் முளைச்சி ஒரு குட்டி மலை மாதிரி அது ஆயிடுச்சு. யூஸ்லெஸ் குப்பை தொட்டி மாதிரி அந்த கல் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாத்தையும் கட்டிட்டு எங்கயா மூலக்கல் அப்படின்னு போது மெசேஜ், எங்க போச்சு மூலக்கல்லுன்னு அவங்க சொல்றாங்க. நாங்க அப்பவே அமைச்சிட்டோம் மூலக்கல்லுன்னு. அப்பவே அமைச்சிட்டீங்களா? எங்கயா நிறைய பேர் செத்துட்டாங்க வேற. அந்த ஆலயம் கட்டுறதே 26 வருஷம் ஆச்சு, 46 வருஷம். எங்க போச்சு மூலக்கல்லு, எங்க போச்சு மூலக்கல்லுன்னா, இப்போ அந்த மூலக்கல்லாம் எல்லாத்தையும் இடிச்சு திருப்பி கட்டணும். வெரி இம்பார்ட்டன்ட். அது ஷேப் வச்சுதான் எல்லாத்தையும் கட்டினது. எங்க போச்சு எங்க போச்சுன்னு எல்லாம் 5-3 நாளா தேடி பார்த்து அங்கெல்லாம் பார்த்து என்ன பண்ணாங்க, கடைசியில ஒரு வயசான தாத்தா இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறாரு, அவர் ஆரம்பத்துல கட்டினவர். அவர் சொன்னார், அங்க போவர் கல்லு வந்துச்சு, அங்க போட்டீங்க போய் பாருங்க இருக்குதான்னு. அப்புறம் போய் தேடி பார்த்தா குப்பை தொட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அந்த கல்லு இருக்குது. அந்த கல்லை தொடச்சி எடுத்து கிளீன் பண்ணி ரொம்ப விசேஷமா செலிப்ரேட் பண்ணி இதுதான் மூளைக்கல்லுன்னு எல்லாரும் ஆச்சரியமா வர்ஷிப் பண்ணி கடவுளை ஆராதிச்சாங்க. எந்த கல்லை வேணான்னு தள்ளுனாங்களோ அந்த கல் மூளைக்கல் ஆயிற்று. அதனால தான் அந்த வசனம் வந்துச்சு சங்கீதத்துல. அதை போட்டு அது கர்த்தரால் செய்யப்பட்ட ஒரு காரியம். இது மேசியாவுக்கு ஒரு அடையாளம்னு அப்பவே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மேசியா இப்படித்தான் வரப்போறார், தள்ளப்படுகிறவர் மூளைக்கல்லாக மாற போறாருன்னு அப்பவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இயேசு தான் இந்த உலகத்துக்கு வந்தபோது மத்தேயு 21வது அதிகாரத்துல ஒரு ஓமைய சொல்றாரு. என்ன ஓமை? ஒரு திராட்சை தோட்டம் ஒரு மனுஷன் ஏற்படுத்தினான். ஒரு திராட்சை தோட்டம் ஏற்படுத்திட்டு அவன் வந்து நம்ம ஊர்ல சொன்னா குத்திகையா, குத்திகை இது டெனண்டா விட்டு போவாங்க, குத்தகை. அதுக்கு விட்டுட்டு வருஷம் வருஷம் போய் அந்த இதை வாங்கிக்கிறது, அவங்களுக்கு என்ன கனி இருக்குதோ அது வாங்கிக்கிறது. அந்த மாதிரி விட்டுட்டு போறாங்க. சில ஆளுங்களெல்லாம் வேலைக்கு வச்சுட்டு அவர் போயிட்டார் அவருடைய தோட்டம். அப்புறம் டைம் வரும்போது அற்ப காலத்துல அனுப்புறாரு தன்னுடைய வேலைக்காரங்களை, போய் வாங்கிட்டு வாப்பா, நமக்கு சேர வேண்டிய கடியை வாங்கிட்டு வானா. அந்த வேலைக்காரங்க என்ன பண்றாங்க, அவர் போட்டு நல்லா அடிச்சு விரட்டி அவமானப்படுத்தி வெறுங்கையா அனுப்பிச்சிடுறாங்க. என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி பாவோன்னு இன்னொரு வாட்டி அனுப்பிச்சு பாக்குறாரு இன்னொரு சில வேலைக்காரங்களை. அவனையும் போட்டு அடிச்சு இன்னும் கொடுமையா கொடுமைப்படுத்தி அமைச்சிடுறாங்க. இவரு பார்த்து பார்த்து, சரி இப்ப யார அனுப்ப போறேன், என் சொந்த பையனையே அனுப்புறேன். என் பையனுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பானுங்களே, வேலைக்காரங்களை ஒருவேளை அவமானப்படுத்திட்டாங்க போலகுது, என் பையனையே நான் அனுப்பிச்சு பாக்குறேன், அவனுக்கு ஒருவேளை மரியாதை கிடைக்கும்னு பார்த்தா அவர் பையனையே அனுப்பிச்சு பாக்குறாரு. என்ன பண்றாங்க, ஓ சுதந்திரவாளி இவன் தான், இவனை தீர்த்து கட்டணும்னா இந்த தோட்டமே நம்ம பேர்ல மாத்திக்கலாம்னு சொல்லி அந்த பையனை அடிச்சு அவமானப்படுத்தி கொலை பண்ணிட்டான். ஏசு கேக்குறார், இப்படி பண்ணவர்களுக்கு அந்த ஓனர் என்ன பண்ணுவாரு படிங்களா, 21:42.
இயேசு அவனை நோக்கி, வீடு கட்டுகிறவன் ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா?
அவர் எப்ப பார் கேக்குறது அப்படிதான். பைபிள நீங்க படிக்கிறீங்களா, என்ன பேசுறீங்கன்னு, பைபிள படிக்கிறீங்களான்னு பாருங்களா, வாசிக்கவில்லையா அப்படின்னு பாருங்களா. அதை எடுக்கிறார், அதை எடுக்கிறார். ஏன்னா அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவரை சாவடிக்க போறாங்க. இப்போ அவரை சாவடிக்கும் போது நீங்க என்னை எப்படி ட்ரீட் பண்றீங்களோ இந்த வசனம் உங்க மேல பழிக்க போகுது. எந்த மனுஷன் என்னை எப்படி ட்ரீட் பண்றானோ அந்த வசனம் அவன் மேல பழிக்க போகுது, அந்த சாபம் அவன் மேல வரப்போகுது. இந்த தேசமே என்ன நீங்க எப்படி ஜாக்கிரதையா இருங்க, என்ன எப்படி நடத்த போறீங்கன்னு, ஏன்னா இந்த சாபம் உங்க மேல வரப்போகுது. வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட ஒரு கல், என்ன யூஸ்லெஸ் நீங்க வாழ்க்கையில நினைச்சீங்கன்னா உங்க மண்டையை வடிக்கிற கல்லா நான் தான் இருப்பேன். மூளைக்கல்லாயிற்று. தொடர்ந்து படிங்க.
ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும்.
பாருங்களேன், இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது யார் மேல உழுதோ என்ன நசுங்கி போவான். நசுங்கி இல் பி புரோக்கன் டு பீசஸ், மண்டை வெடிச்சு செத்து போவான்ற மாதிரி பயங்கர டேஞ்சரஸ் கல். இதே மாதிரி இது மாத்திரம் இல்ல, பேதுரு வந்து திருப்பி இந்த வசனத்தை கோட் பண்றத பாக்கலாம். அந்த இஸ்ரவேல் சனிதிரிய சங்கத்தோடு பேசுறார், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4:10 படிங்களா.
உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரில் இருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கின்ற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சுஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க
கடவுது.
உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானார்.
பாருங்களா, இந்த வசனம் எப்படி வருது. புதிய ஏற்பாட்டுல சாதாரணமா எடுத்துக்கிறோம், இயேசு அந்த வசனம் எனக்குன்னு அப்ளை பண்றாரு. பீட்டர் வந்து அவர் ரிஜெக்ட் பண்ண உங்களுக்கு அந்த சாபம் வந்துருச்சுன்றாரு, நீங்க அவரை ரிஜெக்ட் பண்ணீங்க, ஆனா அவர் தான் மூளைக்கல் ஆயிட்டார். அவர் தான் மூளைக்கல் ஆயிட்டார். எப்படியே தொடர்ந்து படிங்க.
அவரால் என்றே வேறு ஒருவராலும் ரட்சிப்புக்கு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படுவதும் இல்லை.
பாருங்களேன், ரட்சிப்புன்னு உனக்கு ஒண்ணு ஏற்பட்டா அவரோடு கனெக்ஷன் இருந்தா தான் முடியும். உலகத்துல வேற எங்க போனாலும், வானத்தின் கீழே வேற எந்த பேர் எடுத்தாலும், நோ சால்வேஷன், ரட்சிப்புன்னு உனக்கு தேவைப்பட்டா அவரால் தான் முடியும், அவரால் தான் முடியும். அதனால முதலாவது பேதுரு என்ன சொல்றாரு, விசுவாசிக்காதவர்களே கடவுள் உங்களுக்கு என்ன சொல்றாரு பாருங்க. முதலாவது நீங்க அவரை விசுவாசிக்காம போறதுனால அவருக்கு எந்த லாஸும் இல்லை, எந்த லாஸும் இல்லை. உதாரணத்துக்கு எடுத்துக்காங்க, அது யூத ஜனங்க, அவங்க தான் தங்களை பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க, தங்களை பெரிய ஆளுங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்னாச்சு, அவங்க வந்து பெரிய தலைவருங்க, பெரியனா இயேசுவை பார்த்தா அவங்களுக்கு பரிதாபமா இருக்குது, ஐயோ ஏழையா இருக்கிறாரு. இதெல்லாம் தான் அட்ராக்ஷன், வேர்ல்டு தான் அவங்களுக்கு அட்ராக்ஷனா இருக்கு, இயேசுவை பார்த்தா அட்ராக்ஷனா இல்லை அவங்களுக்கு. அவர் பொலிட்டிக்கல் லீடரா வந்தாருன்னா, ஒரு பிலிம் ஸ்டாரா வந்தாருன்னா அட்ராக்ஷனா இருந்திருக்கும், ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு அட்ராக்ஷனா இல்லாததுனால என்னாச்சு, அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணி சிலுவையில் அரைஞ்சு அவர் உயிரோடு எந்திக்கிறாரு, அதையும் ஒரு பொய்யா மாத்திட்டாங்க. ஆனா ஏதாவது இயேசுடைய திட்டத்துக்கு அது தடையா ஏற்பட்டுச்சா இல்ல, அவங்க தான் அசிங்கமா அழிஞ்சு போய் நரகத்துல இன்னைக்கும் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இயேசுடைய சுவிசேஷம் பரவுது. பாருங்களேன், அங்க இருந்து ரோமுக்கு போகுது, அங்க இருந்து மெசடோனியா எல்லாம் போகுது, அங்க இருந்து ஃபுல்லு உலகமெல்லாம் 2000 வருஷம் ஆச்சு. 2000 வருஷமா இயேசுடைய சுவிசேஷம் பரவிக்கிட்டு தான் இருக்கு. அந்த யூதர்ங்க எங்க போனாங்க, இந்த காஸ்பல் இன்னும் பரவுது. ஆனா அந்த யூதர்ங்க என்ன ஆனாங்க, ஒண்ணுமே இல்ல. பாருங்களா, இன்னொரு இடத்துல அந்த சதுசேயருங்க பெரிய ஃபேமஸா இருந்தாங்க, பரிசேயருங்க, அப்புறம் அந்த பிலாசபர்ஸ் பெருசா இருந்தாங்க. அப்போஸ்த நடவடிக்கைலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆளுங்க அந்த காலத்துல வந்து. இந்த ஸ்டோயிக்ஸ், எபிக்யூரியன்ஸ், பவுல் போறார் ஏதேன் இதுக்கு, மலைக்கு போறார் ஏத்தன்ஸ். நீங்க எல்லாம் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கிறீங்களா, மேக்ஸ் சயின்ஸ் அதெல்லாம் அங்க பாஷையில இருந்து தான் வந்தது, அந்த கிரீக் கலாச்சாரத்துல இருந்து தான் வந்தது. பெரிய ஞானிங்க, பெரிய திறமசாலிங்க அங்கெல்லாம் நிக்க வச்சு பவுல் இந்த உளர்றவன் என்ன பேசுறான் இவன் அப்படின்னு பவுல கேலி பண்ணாங்க. என்னவோ உளறிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அந்த ஊர்லாம் என்ன ஆச்சு தெரியுமா, ஒன்னும் இல்லாம மண்ணோடு மண்ணா போச்சு. ஆனா அந்த பவுல் நின்ன இடத்துல இன்னைக்கும் ஒரு கல்லு நிக்குது, அவர் பேசின சர்மன் கல்வெட்டா எழுதி வச்சிருக்கிறான். அவர் சாமனின்னா போல இன்னைக்கும் எத்தனையோ பேருக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டு இருக்கு. காலங்கள்லாம் இப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லாம போயிடப்போகுது. ஆனா இந்த கல்ல ஒன்றும் பண்ண முடியாது, இந்த கல்ல ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் நம்ம சொல்லிட்டே போலாம். பாருங்களேன், ரோம் வந்து சபையை துன்புறுத்த பார்த்துச்சு, என்னன்னவோ பண்ண பார்த்துச்சு, கிறிஸ்டியானிட்டிய குழி தோண்டி புதைச்சிருவோன்னு பார்த்துச்சு. அந்த ரோமே இல்லை இப்போ, கிறிஸ்டியானிட்டி இன்னும் நிக்குது. பாருங்களேன், அதனாலதான் முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த இயேசுவை நீ நிராகரிச்சு போனீன்னா அவருக்கு எந்த லாஸும் இல்லை, அவருக்கு எந்த திட்டமும் கிடைய போறது இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அது முதலாவது தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவதாக உங்களை தான் நம்பி இயேசு இருக்கிறார்ன்ற மாதிரி நினைக்க கூடாது. எந்த லாசம் இல்லை. ரெண்டாவதாக இந்த இயேசுவை நிராகரிக்கும் போது என்ன நடக்குது? இந்த இயேசுவை நிராகரிக்கும் போது முதலாவது அவருக்கு எந்த இழப்பும் இல்லை. ரெண்டாவதாக இவர் உங்களுக்கு ஒரு இடறுதற்கு ஏதுவான விடுதலுக்கு ஏதுவான கல்லாக அவர் மாறுகிறார். பயங்கரமான நித்தியமான அழிவுக்கு ஒரு சாதனமாக அவர் மாறுகிறார். அதை நம்ம பார்ப்போமே. தொடர்ந்து அந்த வசனத்தை படிக்கும்.
அந்த கல் இடறுதற்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையுமாயிற்று.
இடறுதற்கு ஏதுவான கல்லும் ரெண்டாவதாக நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதாக இயேசுவை நீங்க நிராகரிச்சீங்கன்னா கடவுள் உங்களுக்கு என்ன சொல்றாருன்னா, ஒன்னு உங்க வாழ்க்கை இந்த கல்லு மேல கட்டப்படணும். இது உங்களுக்கு அஸ்திபார கல்லா மூளைக்கல்லா இருக்கணும். இல்ல இது உங்களுக்கு இடறுதலின் கல்லா மாறிடும். இடறுதலின் கல்ல இடறுதல் கல்லுனா என்ன அப்படின்னா, அந்த காலம் பாஷை இல்லைங்களா, அந்த காலத்துல வந்து நைட் டைம்ல அவங்க டிராவல் பண்ணும்போது சில ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி ஒரு போகும்போது என்ன ஆகும்னா, சில நேரங்களில் ரொம்ப அவங்களுக்கு வரப்போகிற ஆபத்து வந்து ஒரு கல், பெரிய கல் பார்க்காம இருட்டில் தடுக்கி விழுந்தாங்கன்னா போச்சு மனுஷர்கள். விழுந்தாங்கன்னா அவ்வளோ தான், விழுந்து பெரிய ஹைட்லேருந்து விழுகிற மாதிரி ஆயிரும். இடர்னாங்கன்னா அதான் அந்த ஸ்டம்பிளிங் ஆஃப் லைஃப் பண்ணுவாங்க, அது இடர்னா அது பிழைக்கவே முடியாது. அந்த மாதிரி கண்ணு மண்ணு தெரியாமல் போய் இடிஞ்சு விழுந்து கீழே விழுந்துடுறது. அதான் அவங்க உங்க வாழ்க்கையின் பயணத்துல, நித்தியத்துக்கு போற உங்க வாழ்க்கையின் பயணத்துல இந்த இயேசு உங்களுக்கு ஒரு அஸ்திபார தாங்குற கல்லா வர்றார். அந்த கல்லா அவர் மாறலன்னா உங்களை இந்த கல்லு தடை பண்ணி நரகத்துக்கு ட்ரிப் பண்ணி உங்களை தள்ளுற கல்லா அவரே மாறிடுறார். அதான் பெரிய பயங்கரம். யோசிச்சு பாருங்களேன், அவர் பெரிய பயங்கரம், ரொம்ப டேஞ்சரஸுங்க இயேசு. அதை ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா ஒன்று யார் ரட்சிக்க வந்தாரோ அவரே உங்களை அழிக்கிறவராக மாறுற வழி இது. எந்த ஏன்னா அவிவசுவாசம் வந்து அவ்வளோ பெரிய பாவம், அவ்வளோ பெரிய பாவம். ஏன் அப்படி அவ்வளோ பெரிய பாவம்? எந்த சாதனம் நம்மளை ரட்சிக்கணும்னு வந்துச்சோ அதை வச்சே நம்மளை நரகத்துக்கு தள்ளுற மாதிரி அவிவசுவாச பாவம் செஞ்சிருது. ஒரு ஒரு மருந்தே விஷமாக மாறிடுதுன்னுவாங்க. மருந்தை குடிச்சா நீ நல்லா ஆகணும், வேதி குடிச்சு மருந்து வந்திருக்கு, ஆனா அந்த மருந்தே உனக்கு விஷமா மாத்திடுறது வந்து அவிவிசுவாசம். அதுதான் அங்க சொல்லப்படுது. பாருங்களேன், அவிவிசுவாசிகளுக்கு முதலாவது அவரு இடறுதலின் கல்லாக மாறுறாரு, இடர்ந்து கீழே உளுற கல்லு. ரெண்டாவது விழுதலுக்கு ஏதுவான கல், விழுதலுக்கு ஏதுவான கண்மலைனா இடறதுக்கு ஏதுவான கல்லு சின்ன கல், லித்தோஸ் என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. விழுதலுக்கு ஏதுவான கல் வந்து பெட்ரான்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. கீழே தடுக்கி உழுவுறது வந்து கில் சின்ன கல், இடறுதல் கல். சில தெரியாம தடுக்கி விழுந்துட்டு, யாராவது தடுக்கி விழுந்துருக்கீங்களா? தடுக்கி விழும்போது தெரியும் நமக்கு எவ்வளவு பெரிய பயங்கரம் இல்லைங்களா. தடுக்கி சில டைம்ல பெரிய ஃபாஸ்டா போகும்போதுலாம் பெரிய பயங்கரம் ஏற்படுது. தடுக்கி விழுவுறது சின்ன கல்லுனால தடுக்கி போய் விழுதலுக்கு ஏதுவான கல்லுனா என்ன அர்த்தம்னா, போய் அது ஒருத்தன் போய் வழியில போய் தடுக்கி பெரிய ஹைட்லேருந்து போய் ஒரு பாறைக்கல்ல இடிச்சு அவன் மண்டை ரெண்டா பிளக்குது. நீங்க மண்டையே ரெண்டா பிளந்து அந்த ஃபோர்ஸ்ல போய் இடிச்சிருக்கு. அந்த மாதிரி கல்லா மாறிடுறாரு. அதான் அந்த பாஷை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இயேசு உனக்கு அஸ்திபார கல்லா இருக்கணும், அது மேல உன் வாழ்க்கை நீ கட்டப்படணும். இல்லைன்னா உன்னை கீழே தள்ளி உன் மண்டையை உடைக்கிற கல்லா அவர் மாறி. ரொம்ப ஃபோர்ஸ், அந்த காலத்துலலாம் ரொம்ப ஃபோர்ஸாக அடிப்பாங்க. ஒரு பாறைக்கல் வச்சுருப்பாங்க, அது விழுதலுக்கு ஏதுவான கல்லுங்க. அந்த கல் ஃபாலுங்க, அந்த கல்லை போட்டு குழந்தைங்களாம் அடிச்சிருக்காங்க, அடித்து மண்டையெல்லாம் வெடிஞ்சிருக்கு. அந்த மாதிரி கல்லாக அவர் மாறிடுறார். ரொம்ப டேஞ்சரஸ் தான். இயேசுடைய இன்னொரு பக்கம், இயேசுடைய இன்னொரு பக்கம், இயேசுவை ரிஜெக்ட் பண்ணுறது ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். பைபிளாக தான் நமக்கு காட்டப்படுது. இயேசுடைய அழைப்பை ரிஜெக்ட் பண்ணுறது ரொம்ப சீரியஸான விஷயம். ஒரு டைம் தான், ஒரு டைமுக்கு அப்புறம் விட்டு பார்க்கறாரு, பொறுமையா இருந்து பார்க்கறாரு. ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த கிருபையின் லைன் அது தாண்டிட்டோம்னா என்ன பண்றாரு, நம்மளை கடினப்படுத்தி அவரே நரகத்துக்கு தள்ளுறாரு. இன்னமே நம்ம நினைச்சாலும் 1000 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்தாலும் இயேசு பக்கம் வரவே முடியாது. ஒரு டைம் தான் கிருபையின் எல்லை. அந்த எல்லையை தாண்டின பிறகு அவர் இடறுதலுக்கு கல்லாக விழுதலுக்கு கல்லாக அவர் மாறிடுறார். அது வேதத்தில் அநேக இடங்களில் நம்ம பார்க்கலாம். ரொம்ப டேஞ்சரஸான ஒரு நிலைமை அது, நம்ம சொல்லவே முடியாது. இயேசுவை ரிஜெக்ட் பண்ணுறது, இயேசுவை ரிஜெக்ட் பண்ணும்போது ஒரு ஒரு டைமை ரிஜெக்ட் பண்ணும்போது நரகத்துக்கு பாண்டை நம்ம சைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னமே நான் அவனுக்கு சொந்தம், இன்னமே நான் அவனுக்கு சொந்தம், வேற ஒன்றும் செய்யறதில்ல, இன்னமே நான் அவனுக்கு சொந்தம். ஒருவேளை 5 சிக்னேச்சர் வாங்கலாம் நரகம், ஒரு டைமில் 10 சிக்னேச்சர் வாங்கலாம், ஒரு டைமில் 2 சிக்னேச்சரில் முடிச்சிடலாம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நீ எவ்வளோ சபைக்கு வந்தாலும், எவ்வளோ இயேசுவை கேட்டாலும், மரண படுக்கையில் கதர்னாலும், வரக்கூடியவரே இந்த மனம் திரும்பவே முடியாது. ஏன்னா ஈஸ் அ ஸ்டோன் ஆஃப் ஸ்டம்பிளிங்காக மாறிட்டார். இதான் நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், இன்னும் இதை தொடர்ந்து பார்க்கும்போது, இதை நம்ம பயங்கரமாக சொல்லும் போது என்ன ஆயிடுது, சில பேர் ஐயோ அப்படியா அப்படின்னா நாடகம் போட்டு ஒரு முழுமையான மனம் திரும்புதல் இல்லாமல் மனம் உடைஞ்சி பாவத்துக்காக வருந்தாமல் இயேசுகிட்ட மாயமாலமாக வந்துடுறதும் உண்டு, வந்துடுறதும் உண்டு. அப்படி இது சொல்லப்படலை. பாருங்களேன், நான் வந்து இயேசு எனக்கு மூளை கல்லா, இல்லை இயேசு எனக்கு விடுதலுக்கு ஏதுவான கல்லா, எந்த குரூப்பில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? எந்த குரூப்ல இருக்கிறேன் அது பாருங்களேன், அது விளக்குறாரு நீட்டா. அந்த வசனங்களே எவ்வளவு ஆழமான சத்தியங்கள் இருக்கு. எந்த குரூப்ல நான் இருக்கிறேன் தொடர்ந்து படிக்குவோம் அந்த வசனத்தை. இங்க பாருங்களேன், அந்தபடியே 7வது வசனம், ஆகையால்
விசுவாசிக்கின்ற உங்களுக்கு அது விலையேற பெற்றது.
விசுவாசிக்கிற உங்களுக்கு விலையேற பெற்றது. அடுத்ததான வசனம் என்ன வரணும் யோசிச்சு பாருங்களேன். விசுவாசிக்கிற உங்களுக்கு விலையேற பெற்றது, விசுவாசியாதவர்களுக்கு அது எடறுதல் கல்லா வரணும். ஆனா என்ன போட்டிருக்க அந்த வசனத்துல,
கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ.
பாருங்களேன், கீழ்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ அப்படின்னா பீட்டர் என்ன சொல்ல பாக்குறாரு? விசுவாசியம்னா அவிவிசுவாசம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கீழ்படியாமை. அவிவிசுவாசத்தை கீழ்படியாமைக்கு ஈக்குவல் பண்றார். அதை நீங்க கவனிக்கணும் பாருங்களேன், ரொம்ப முக்கியமானது. அவிவிசுவாசத்தை கீழ்படியாமைக்கு ஈக்குவல் பண்றாரு. அவிவிசுவாசத்தை கீழ்படியாமைக்கு ஈக்குவல் பண்ணா விசுவாசத்தை எதுக்கு ஈக்குவல்? கீழ்படியறதுக்கு. புரியுதுங்களா? பேதுரு அப்படித்தான் ஈக்குவல் பண்றாரு. விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அஸ்தி விலையேற பெற்றவர், கீழ்படியாதவர்களுக்கு அவர் இடறுதலின் கல்லா மாறுறாரு. அதனால கீழ்படிதலை வந்து ஒரு விசுவாசமா பேதுரு சொல்றத நம்ம பல இடங்கள்ல பார்க்கலாம். ஏன் இந்த அதிகாரத்திலே 2வது வசனத்துல சொல்றாரு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு நீங்க இவங்க அந்நியரா நீங்க மாத்தப்பட்டு இயேசு கிறிஸ்துக்கு கீழ்ப்படியும் படிக்கு ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு வருது. இன்னொரு வசனம் கூட படிக்கலாம், 1வது அதிகாரம் 14வது வசனத்துல என்ன சொல்றாரு,
நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையால் கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்படுகிற பிள்ளைகளாய் இருந்து.
கீழ்படுகிற பிள்ளைகளாய் இருந்து ஒரு விசுவாசினா யார் தெரியுங்களா? நீ நம்புறியா, இயேசுவ நம்புறியா, சர்ச்சுக்கு வரியான்னு தலை ஆட்டுறவங்க இல்லைங்க விசுவாசி. விசுவாசினா கீழ்படிதல், கீழ்படுகிறவங்க விசுவாசி. அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கு, அந்த உறுதி நமக்கு இன்னும் கிடைக்கலன்னா பெரிய பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஒரு விசுவாசிக்கு பேதுரு கொடுக்கிற இன்னொரு பேரு கீழ்படுகிறவர்கள். ஒரு அவிவிசுவாசிக்கு பேதுரு கொடுக்கிற இன்னொரு பேரு கீழ்படியாம இருக்கிறவர்கள். அதை கவனிங்களே. ஏன்னா காஸ்பிள், காஸ்பிள் விசுவாசம் வந்து நமக்கிட்ட வரும்போது, நமக்கிட்ட இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு, நம்ம இயேசுவை நீ நம்புறியா, அவர் தேவகுமாரன் நம்புறியா, தலாட்டு, அவரு கர்த்தர் என்று நம்புறியா, தலாட்டு, அவர் தேவன் நம்புறியா, தலாட்டு அப்படின்னு நம்பிட்டு இயேசு சபையில இருக்கிறியா, தலாட்டு அப்படின்னு ஞானஸ்தானம் முக்கிய கொடுத்துறது இல்ல. விசுவாசம் நம்ம கிட்ட காஸ்பல் வரும்போது எப்படி வருது? அது வந்து தேவன் கடவுள் கேட்கிற மாதிரி, பாவியே உன்னை நான் சிருஷ்டித்தேன், உன்னை நான் பராமரிக்கிறேன், உன்னை நான் காப்பாத்துறேன், நீ இன்னைக்கு மூச்சு விடுறீனா நான் தான் காரணம், உனக்கு புள்ள கொடுத்தது நான் தான், கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான், சாப்பாடு போடுறது நான் தான், தண்ணியை ஊற்றுறது நான் தான், உன்னை நினைச்சா ஒரு நிமிஷத்துல இறக்கிட முடியும் நரகத்துக்கு, ஆனா உன்னை அப்படி இறக்க வேண்டிய உனக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன்ப்பா, என் குமாரனை கொடுத்து அவர் உனக்காக மறித்து உன் இடத்துல மறித்து உன்கிட்ட நான் பாவ மன்னிக்கு கொடுக்கணும், உன்னை மன்னித்து என்கிட்ட சேர்த்துக்கணும்னு நான் வருகிறேன். அதை போய் நிராகரிக்கிறதுக்கு எந்த உரிமையும் மனுஷனுக்கு இல்லை. யோசிச்சு பாருங்களேன். முதலாவது நீ கடவுளால் சிருஷ்டிக்க பண்ணப்பட்ட, அவனால் பராமரிக்கப்படுற, அன்பாவர் வந்து ஒரு கட்டளையை கொடுக்கும்போது வா என்கிட்ட, உன் பாவத்தை விட்டுட்டு என்கிட்ட வா, என்ன செஞ்சிருக்கிறான் பாரு நானு எடுத்துட்டு வராரு அவர். அதை போய் இல்லைன்னு நீ சொன்னா இல்லை நான் வரமாட்டேன் நீ நான் என்ன திமிர் உனக்கு, யோசிச்சு பாருங்களேன். என்ன ஒரு அதாங்க காஸ்பல் கீழ்ப்படிதல் வரலன்னா அது என்ன, அதுலயே மாயமாலம் பண்ற வரனா நீ, அதுலயே நீ மாற மாட்டேன் நான் மனசுல ஒண்ணு இங்க ஒண்ணு நாடகம் போடுறேன்னா அது கடவுள் ஏத்துக்கொள்றதே கீழ்ப்படிதல். அது கீழ்ப்படிதலின் கட்டளையோடு வருது. மனம் திரும்புதல்னா என்னங்க, பாவத்தை பாவத்துக்காக துக்கப்பட்டு பாவத்தை வெறுத்து கீழ்ப்படுதலை முழு நோக்கமாக கொண்டு பாவத்திலிருந்து தேவன் பக்கம் திரும்புகிற கிருபை தானே கீழ்ப்படுதல், அதான் மனம் திரும்புதல். அந்த கீழ்ப்படுதல் வரலன்னா உனக்கு மனம் திரும்புதலை ஏற்படலன்னு அர்த்தம். அதான் சொல்ல வர்றார் பேதுரு பாருங்களேன், இது ஈக்குவல் பண்றாரு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். விசுவாசத்துக்கும் கீழ்ப்படுதலுக்கும் பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கு. நம்ம வாழ்க்கையில நம்ம விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா நம்ம இதயத்துல சத்தியம் இல்லை, வஞ்சனை இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கணும், ரொம்ப வஞ்சனையா நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். விசுவாசத்துக்கும் கீழ்ப்படிதலுக்கும் பிரிக்க முடியாத சம்பந்தம் இருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். சரி, நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கும்போது அவர்
திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்து இடறுகிறார்கள்,
முதலாவது தேவன் என்ன சொல்றாரு, நீங்க வராததுனால தேவனுக்கு எந்த லாஸும் இல்ல. ரெண்டாவது பெரிய பாதிப்பு, நரகத்துக்கு தள்ளுற கல்லா இயேசுவே உங்களுக்கு மாறி உங்க வாழ்க்கையை சீரழிச்சிடுறாரு. உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் ரொம்ப உண்மையா நடக்கிறதுங்க. நான் பாத்திருக்கிறேன், என்னுடைய லைஃப்ல பாத்திருக்கேன். இயேசுவை ரிஜெக்ட் பண்றவங்க இயேசு போய் பிரசங்கம் பண்ணுன்றாரு, போய் பண்ணிட்டு அவங்க உங்களை ஏத்துக்கொள்ளனா என்ன பண்ண சொல்றாரு, கால் தூசு தட்டிட்டு வந்துருங்கன்றாரு. ஏன்னா அவங்க அவங்களுக்கு வரப்போற தண்டனை வந்து சோதோம் குமாரை விட பயங்கரமா இருக்கும்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அது ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப டேஞ்சரஸ் இயேசு. அதை நம்ம பாத்துக்கிறோம். ரெண்டாவது பெரிய சீரழிவா அவர் உங்களுக்கு வந்துடுறாரு, கடவுள் அதை சொல்லி வைக்கிறாரு. மூணாவதாக அவங்க ஏன் இடறாங்க பாருங்களேன், எதுல இடறாங்கன்னு போட்டிருக்குன்னா பாருங்களேன், அதை படிங்க தொடர்ந்து. எடுத்துக்கிறது இல்ல நம்புறது, சர்ச்சுக்கு வர்றது இல்ல நம்புறது, கம்யூனியன் எடுக்கிறது இல்ல நம்புறது, இயேசுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது தான் நம்புறதுன்னு அர்த்தம். இன்னொரு பேர் இயேசுவை நம்புறேன்னா இயேசுடைய வசனத்துக்கு நான் கீழ்படிவேன், அதான் நம்புறது. ஆனா அவங்க அப்படி கீழ்ப்படிய மாட்டேன்றாங்க, கீழ்படிய மாட்டேன்றாங்க. கீழ்படியாததுனால எடர்ந்து நரகத்துக்கு போறாங்க. அதான் அவர் சொல்றார். சில பேர் எதுக்காக எதுல எடறாங்க, திருவசனத்திற்கு பாருங்களேன், எட்டாவது வசனம் கவனிச்சு பாருங்க, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்படியாதவர்களா இருந்து எடறி உழுந்து நரகத்துக்கு போறாங்கன்னு போட்டிருக்கு. அவங்களுடைய எடறுதல் எங்க இருக்கு, இயேசுடைய வசனத்துக்கு, அவருடைய வசனத்துக்கு கீழ்படியாம போறதுனால தான் அவங்க இறங்கி நரகத்துக்கு போறாங்கன்னு போட்டிருக்கு. ஒருவேளை மண்டையை ஆட்டிடலாம், சர்ச்சுக்கு வரேன் விசுவாசி நாடகம் போடலாம், ஆனா அவர் வசனத்துக்கு அவங்க கீழ்ப்படியாததுனால எடறி இயேசு மேல எடறி உழுந்து நரகத்துக்கு போறாங்கன்னு போட்டிருக்கு. பாருங்களேன், அது ரொம்ப பயங்கரங்க, ரொம்ப பயங்கரம். ஏன், நம்மளையும் இருக்கலாம், நம்மளையும் இருக்கலாம். அதனால சில காரியங்கள் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் வேகமா. உங்கள சில பேர் இயேசுடைய வசனத்துக்கு எடறிக்கிட்டு இருக்கலாம், அதனால நரகத்து கூட போயிட்டு இருக்கலாம். அந்த இடறுதல் என்னன்னு பார்த்து அதுக்கு சில பதிலுங்க நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். வேகமா நம்ம பார்ப்போம், என்னத்துல உங்க வாழ்க்கையில இயேசுடைய வசனத்துக்கு நீங்க எடறி கொண்டு இருக்கிறீர்கள், அதை நம்ம பார்ப்போம். முதலாவது இயேசுடைய வசனத்துக்கு பொதுவா மக்கள் எதுல எடறதுன்னா, எதுல எடறது, அவர் வசனம் என்ன சொல்லுது, இயேசுவே சாட்சாத்து தெய்வம், அவரை அன்றி வேறு தேவர் இல்லை. புரியுதுங்களா, அதுல நீங்க கரெக்டா தெளிவா இருக்கிறீங்களா, இல்ல அதுல இடறிக்கிட்டு இருக்கீங்களா? அதுல இடறிக்கிட்டு இருந்தா எந்த விதமான ரட்சிப்பும் உங்களுக்கு வரலன்னு அர்த்தம். புரியுதுங்களா, மசூதிக்கு குழந்தைய கூட்டு போய் ஊதி விடுறது, சடங்குச்சாரியம் பாக்குறது, நாளை பாக்குறது, இந்து கலாச்சாரங்களை கொஞ்சம் பத்துக்கிறது, பண்டிகைகளுக்கு கொஞ்சம் இது பண்றது, அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இல்ல மரியாவுக்கு கொஞ்சம் கேண்டில் கொளுத்திடுவோம், இல்ல மரியாவுக்கு வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வந்துருவோம், மொட்டை அடிச்சுட்டு வந்துருவோம்னா பயங்கர இடம். ஏசு தெய்வம்ன்றத விசுவாசமே உங்களுக்கு வரலன்னு அர்த்தம். பேசிக்கே ப்ராப்ளம் உங்களுக்கு, இடறிக்கிட்டு இருக்கீங்க பயங்கரம். தட் இஸ் டேஞ்சரஸ். இயேசுவே சாட்சாத்து தெய்வம். மனித தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரே மத்தியஸ்தராக வந்து நம்மளுடைய பாவம் நீக்கிற பலியாக, கோபாக்கினை நீக்கிற ப்ரொபிசியேஷனாக அவர் வந்து நமக்காக மறித்து கோபத்தை நீக்கி தேவனோடு நம்மளை சேர்க்கணும்னு வந்திருக்கிறார். அவரே நம்மளுக்கு ஒரே தேவன். அவர் என்று வேற தேவர்கள் இல்லைன்னு வந்துடணும். அதுல இடறக்கூடாது, அதுல இடறக்கூடாது. அதுல இடர்னா எந்த சமாதானமும் நீங்க அனுபவிக்க போறது இல்லை. பாதாமலே நாம் எல்லோரும் விழுந்து பாவிகளாய் சீரழிந்து போய் இயலாமை உள்ளவர்களாக, ஒண்ணுமே செய்ய முடியாதவர்களாக நம்ம ஆயிட்டோம். நம்மளை காப்பாற்றக்கூடியது இயேசு மட்டுமே. அவர் மட்டும்தான் நமக்கு உயிர் தர முடியும். ஆதாமில் விழுந்த நம்ம இந்த ரெண்டாவது ஆதாமில் மீண்டுமாக நாம் மீட்கப்படுகிறோம். முதலாவது அதுல இடறக்கூடாது. ரெண்டாவதாக இயேசுடைய இந்த பாத்தீங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது, திருவசனத்திலே இடறுகிறதுனால. எத்தனை பேர் நம்மள இருக்கிறோம் இயேசு வசனத்தினால இடறுகிறவர்கள்? எத்தனை பேர் இருக்கிறோம் தெரியுங்களா? நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். என்ன, இயேசுடைய டீச்சிங்கு வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டுங்க இல்லையா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எப்படி ஸ்ட்ரிக்ட்டு, நான் இன்பத்தையும் அனுபவிக்க விடமாட்டார் அவர். ஏன், உன் கண்ணு உனக்கு தடை பண்ணுச்சுன்னா என்ன பண்ணணும், கண்ணை பிடுங்கி போட்டு, யாராவது பேசியிருக்கிறாங்களா, கால் இது கையை ரைட் ஹேண்ட் உனக்கு தடை பண்ணுச்சுன்னா வெட்டி போட்டுரு. எப்படி பேசுறாரு பாருங்களா, அவரு வெறும் பேச்சு மாத்திரம், இது செய்யறது மாத்திரம் இல்லைங்க, என்ன மனுஷன் பேசக்கூட கூடாதா, ஒரு தப்பா பேசுனாவே அதுக்கே ஜட்ஜ்மெண்ட்ன்றாருங்க. தப்பா பேசுற ஒரு வார்த்தைக்கும் ஜட்ஜ்மெண்ட்ன்றாரு. ஏன், அதை விடுங்க, அவர் பார்த்தாவே ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தாவே எப்படின்றாரு. இதெல்லாம் என்ன நடக்கிற காரியமா, இதுல எத்தனை பேர் இடறீங்க, தேவனை முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு முழு பலத்தோடு நீ நேசி அப்படின்றாரு. எந்த விதமான வேசித்தனம் இருக்கக்கூடாது என்றாரு. உலகத்தின் இச்சை கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை கல்ல நீ நேசிக்க கூடாது. உலகத்தை நேசிக்கிறவன் பிதா நேசம் இல்லை என்றாரு. அவிசுவாசிய கல்யாணம் பண்ணக்கூடாதுன்றாரு. எத்தனை பேர் இடறாங்க, அதுல இடறி உழுறாங்க பாருங்களா, அது ஒரு பெரிய இடறுதல். சில பேருக்கு அதுல இடறி உழுறாங்க. இன்னொன்னு, கல்யாணம் பண்ணினா உன் மனைவிக்கு உயிரை கொடுத்து இயேசு சபையை நேசிச்ச மாதிரி உன் மனைவிய அவளுக்காகவே அவளுக்கு உயிரை கொடுத்துரு, உயிரை கொடுத்து வாழ்றது தான் வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கைன்றாரு. எத்தனை பேர் அதுல கரெக்டா இடறாம நடக்கிறோம், எப்படி இடறோம் பாருங்களேன். கிறிஸ்து சபையை நேசித்த மாதிரி புருஷர்களே உங்கள் சொந்த மனைவிகளை நீங்கள் நேசிங்கன்றார். எத்தனை பேர் இடறோம், மனைவிகளே நீங்கள் உங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல் உங்கள் புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்க. எத்தனை பேர் இடறீங்க அதுல பாருங்களா. திருவசனத்துக்கு இடறதுனாலேயே நரகத்துக்கு போறாங்க. குடிய விட்டுறணும், வாலிப இச்சைகளை விட்டு விலகி ஓடு, குடிய விட்டுரு, அது மாத்திரம் எல்லாம் போதுங்க. வாழ்க்கை மனுஷன் வாழணுமா இல்லையா, தன்னை என் பின்னாடி ஒருத்தர் வரணும்னா தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்ற வேண்டும். வாழ்றதா என்னங்க நினைச்சிட்டு இருக்காரு, எவ்வளோ ஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் நடக்கிற காரியமா. இன்னொன்னு சொல்லா, என்னை விட தன் மனைவியோ புருஷனையோ புள்ளையோ மாமியாரையோ பாட்டியையோ நாத்தனாரையோ மூத்தனாரையோ அதிகமாய் நேசிக்கிறவன் லாய்க்கு இல்லை, என் பண்ணாடி வர லாய்க்கு இல்லை. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர், பணத்தையோ தேவனையோ நீ சேவிக்க முடியாது. பொருளாசை விக்கிர ஆராதனைக்கு ஏதுவானது, மனுஷனுடைய ஜீவனம் அவனுடைய பொருட்களில் இல்லை. அப்படியெல்லாம் இயேசுடைய வசனம் சொல்லும் போது எத்தனை பேர் எடராம ஒரு வசனத்தை இன்பமா கீழ்படுகிறீங்க. அவர் எடுதலுக்கு ஏதுவான கல் பாருங்களா, இதுலாம் எடறிக்கிட்டு இல்ல நம்ம பயங்கரம் எடறோம். அவர் திருவசனத்துக்கு கீழ்படியாதுன்னு, அந்த வசனத்துக்கு கீழ்படியாதனால்தான் எடறி போய் நரகத்துக்குள்ள போறாங்கன்னு போட்டிருக்கு. என்ன பயங்கரம், அவங்களுடைய இடர்தல் இப்படி வருதுங்க, என்ன பயங்கரமா இருக்கு. அந்த ஸ்ட்ரிக்ட்னஸ் எல்லாம் நமக்கு பிடிக்கிறது இல்லை இல்லைங்களா, நம்ம ஸ்ட்ரிக்ட்னஸ் நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஒருவேளை இந்த பாவத்தை எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கிட்டு ரட்சிக்கப்பட முடியும்னா நம்ம வரோம், அதுல ரொம்ப சந்தோஷம், அதுல ரொம்ப திருப்தி. நான் கொஞ்சம் நினைச்ச போது பாவம் செஞ்சுக்கலாம், குடிச்சுக்கலாம், ஆனா உலகத்தை பிரிஞ்சு, உலகத்தை விட்டு பிரிந்து எந்த ஜீவனத்தின் பெருமையும் இருக்காம, பண ஆசை இருக்காம நான் வாழணும்னா நமக்கு இடறுதல் ஏற்படுது இல்லைங்களா. இடறுதல் அப்படியே ஆடுது, நடக்கிற காரியமான் ஆடுது, அதுக்கு அது கீழ்படியறது இல்லை. கீழ்படியாம இடந்து போய்கிட்டு இருக்கிறோம் இயேசு கிட்ட, அது கீழ்படியறது இல்லை. ஆனா இதுக்கெல்லாம் பதில் என்ன சொல்றது, நானு இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லைங்களா. இதெல்லாம் இடறிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, உங்களுக்கே தெரியும் இடறீங்கன்னு. இதுக்கெல்லாம் பதிலா நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். முதலாவது என்ன, இந்த உலகத்திலேயே உங்களை ரொம்ப 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 நேசிச்சவர் இயேசு. இந்த உலகத்திலேயே உங்க அப்பா இல்ல, உங்க அம்மா இல்ல, உங்க புள்ள இல்ல, பொண்டாட்டி இல்ல, இன்னைக்கு பிறக்கிறவங்க யாருமே இல்ல, இந்த உலகத்திலேயே உங்களை ரொம்ப நேசிச்சவரு, உங்களுடைய மிக 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 உயர்ந்த சந்தோஷம் நன்மையை கருதுகிறவர் இயேசு தான். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறவர் இயேசு தான். அவரை மாதிரி நம்மள நேசிச்சவங்க இது வரைக்கும் நம்ம பிறந்ததுல இருந்தே பார்த்தது இல்லைங்க. மிகுந்த சந்தோஷமும் தேவனுடைய மகிமையும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு விரும்புகிறவர் அந்த இயேசு மாத்திரம்தான், வேறு யாருமே இல்லை. மிகுந்த பெரிய நன்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். ஒருவேளை பாவம் வந்து நமக்கு மிகுந்த பெரிய நன்மையாக இருந்துச்சுன்னா, ரொம்ப பெரிய நன்மையாக கொடுக்கறதா இருந்துச்சுன்னா, இயேசு அதை அனுமதிக்கிறது மாத்திரம் இல்லை, அதை கட்டளையும் கொடுத்துருப்பார். கொடுத்துருக்க மாட்டார், பாவம் செய்யன்னு கட்டளையை கொடுத்துருப்பார் ஒருவேளை அது நல்லதா இருந்துச்சுன்னா. ஆனா இயேசு தான் சொல்லணுமா நமக்கு, பாவம் எவ்வளோ அகோரம்னு அனுபவப்பட்டவங்களுக்கு நமக்கு தெரியாதா, எவ்வளோ நம்மளை குட்டிசோர் ஆக்கி நம்ம வாழ்க்கையை கெடுத்து வச்சிருக்கு, நம்ம பிள்ளைங்களை கெடுத்து வச்சிருக்கு, மூன்றாம் நாலரா தலைமுறை வரைக்கும் கெடுக்கும், நம்ம சமாதானத்தை உள்ளத்திலேயே கெடுத்துரும், நம்ம பக்தி வாழ்க்கையை கெடுத்துரும், நம்ம குடும்பத்தை கெடுத்துரும்னு நமக்கு தெரியாதா. பாவம் எவ்வளோ பயங்கரம், அதனோட உலகத்திலேயே பெரிய விஷம் அதுதாங்க, அழிச்சிரும் நம்மள, நிம்மதியவே கொடுக்காது நம்மள. அந்த பாவத்தை பார்த்து அதை செய்ய முடியலன்னா இயேசுகிட்ட இடறது, அவர் அதுல இருந்து நம்மள காப்பாத்தணும்னு நினைக்கிறாரு. எவ்வளவு அன்பான தேவன், எவ்வளவு கொடுமையான பாவம் அது. இயேசு மிகுந்த சந்தோஷத்தையும் ஆனந்தியத்தை நம்ம கொடுக்க நினைக்கிறாரு. அதுல இருந்து வருவதற்காக, அதுல இருந்து விடுதலை பெறுறதுக்காக நமக்கு கட்டளை கொடுக்கிறாருங்க. நம்ம அனுபவிச்சிருக்கிறோம் பாவத்தின் பயங்கரம் எவ்வளோ பெருசுன்னு, இந்த பாவத்தின் அகோரம். ஏன் சில நேரங்களில் பாவம் செய்கிற மனிதர்கள் யோசிச்சு பாருங்களேன், நமக்கும் பாவத்தில் இருக்கும்போது என்னங்க இருந்துச்சு, கடவுளுடைய கோபம் தலைமையில நிற்குது, கடவுளுடைய பிரசன்னம்னா நமக்கு என்னன்னு தெரியுமா, கடவுள் எப்போதும் நம்ம முகத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, புன்னகையோடு நம்ம வாழ்க்கையை பார்க்குற, அவருடைய அருள் என் வாழ்க்கையில் இருக்கிறதுன்றத உணர்ந்து வாழ்ந்தோன்னா என்ன இன்பம், அண்ட சராசரமே நம்மளை பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி, பூவெல்லாம் பார்த்தா நம்மளை பார்த்து சிரிக்கிற மாதிரி, எங்க நடந்து போனாலும் வேலைக்கு போனாலும் கடவுள் என்ன பார்த்து சிரிக்கிறாரு, வீட்டில் இருந்தாலும் என் வேலை எவ்வளோ சந்தோஷமா இருக்கு, அவர் பிரசன்னம் என்ன நிறைஞ்சிருக்குது, என்ன இன்பம், என்ன ஆனந்தம் இயேசுடைய பிரசன்னம். அப்படி நம்மளை வாழணும்னு நினைக்கிறாரு. எவ்வளோ சந்தோஷமா வார்த்தையினால சொல்ல முடியாதுங்க, வார்த்தையினால சொல்ல முடியாது. அதை விட்டுட்டு பாவத்தில் வாழ்றது எவ்வளவு பெரிய பயங்கரம் தெரியுமா, கடவுளுடைய கோபம் நம்ம மனசுல இருக்கு, மனசாட்சி ஊர்த்துது, என்ன செய்யறதுன்னு தெரியல, சிருஷ்டிப்பெல்லாம் நம்மளை பார்த்து முறைக்குது, நீ எல்லாம் ஒரு மனுஷன், நீ எல்லாம் மனசாட்சி, நம்ம மனசாட்சியே நம்மளை குத்துது, குத்தி அவமானப்படுத்துது, எங்க போனாலும் ஒரு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, பராமரிப்பு பயம், என்ன நடந்துருமோ பயம், பிள்ளைக்கு ஏதாவது நடந்துருமோ பயம், வீட்டில் எனக்கு ஏதாவது நடந்துருமோ பயம், அதுவா ஒரு வாழ்க்கை, அதுக்கா இயேசு வார்த்தைக்கு தடைபடுறீங்க, அப்படிலாம் நீங்க வாழக்கூடாதுன்னு இயேசுடைய அருள் பெற்று வாழணும்னு அவர் பாவத்திலிருந்து வெளியவா அது விஷம்னு அழிச்சிரும்னு கூப்பிடுறார். இன்பமான வாழ்க்கைக்கு அவர் கூப்பிடுறார். ஆனா அதுக்கு தடை நமக்கு, இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆகுறாரு, இவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆகுறாருன்னு இல்லைங்க. இந்த உலகத்திலேயே நம்மள ரொம்ப நேசிச்சவர், இந்த உலகத்தின் பிரச்சனைகள் மாத்திரம் இல்லை, இவ்வளவு நாள் பாவத்துல வாழ்ந்தவங்க யோசிச்சு பாருங்க, இவ்வளவு நாள் வாழ்ந்தீங்க, என்ன திருப்தி அந்த பாவம் கொடுத்துருக்கிறது, நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது பாவம், என்ன திருப்தி பாவம் கொடுக்குது? யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில வெறும் வேதனையும் கஷ்டத்தை தான் பாவம் கொண்டு வருதுங்க. ஒரு மனுஷனை பார்க்க முடியாது இந்த உலகத்துல பாவத்தினால சந்தோஷமா வாழ்க்கைய நடத்தினவன் முடிச்சவன். கீழே கொண்டு போற பாதை, அந்த விஷத்துல இருந்து நம்மளை இயேசு காப்பாத்தணும்னு நினைக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தின் பாடோடு மாத்திரம் இல்ல, நரகத்துக்கு போகும்போது என்ன வரப்போற உலகத்துல, நித்திய உலகம் வரப்போதே, முடிவில்லாத உலகம் வரப்போதே, முதலாவது மரணம் முடிஞ்சு ரெண்டாவது மரணம் கடவுளோடு சதா காலங்களும் பிரிஞ்சு வேதனை படப்போறமே பாவத்தின் சம்பளம் ரெண்டாவது மரணமாச்சே, அது எப்படி? அதுக்கெல்லாம் ஒப்பா இந்த இன்பங்கள், அங்க போய் சந்தோஷமா படுவோம், ஆ ரொம்ப அனுபவிச்சேன்னு. பாவம் நம்மளை ஏமாத்துதுங்க, ஏமாத்துது. குணப்படுத்த முடியாத வியாதி இயேசு மட்டுமே குணப்படுத்த முடியும். ஆனா நம்ம எப்படி இருக்கிறோம் தெரியுமா? விஷம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. விஷம் அது என்னது? ரொம்ப ஸ்வீட்டா இருக்குது. குடிக்கும் போது ரொம்ப இன்பமா இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல வயிறெல்லாம் எரியும், ரத்த வாந்தி எடுப்போம்னு தெரியறது இல்ல, ஆனா குடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த இன்பம் வேணுமே வேணுமேன்னு அந்த நேரத்துல இயேசு வந்து கத்தி கதறி அந்த கப்பை தள்ளணும்னு பாக்குறாரு. அதனால தாங்க அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறார் அந்த தெய்வம். நம்ம கையில ஒரு பாம்பு உருளிக்கிட்டு வருது, நம்ம மனசை இதயத்தை கொத்துறதுக்கு வருது, இன்னும் கொத்திரும் கொஞ்ச நேரத்துல. இயேசு வந்து அந்த ஒருத்தர் போட்டு நம்ம காலை மிரிக்கிறாங்க, மிரிச்சு எலும்பு ஒடிஞ்சிருதுன்னே வைங்க, ஆனா அந்த பாம்பை மிரிச்சாங்க. அதுக்காக நம்ம நன்றியா இருக்க மாட்டோம், அதனால தாங்க கையை வெட்டுன்றாரு. ஏன்னா பாவம் அவ்வளோ பயங்கரம், நம்மளை கெடுத்துரும், நம்ம நிம்மதி இல்லாம ஒரு நாள் கண்ணீர் வடிக்கிறதுக்கு பாவம் தாங்க காரணம். அதெல்லாம் விடுதலை செஞ்சு ஒரு உன்னதமான வாழ்க்கை கொடுக்கறதுக்கு இயேசு அழைக்கிறார். அதுக்குதான் இயேசு கூப்பிடுறாரு. அதனால தான் அவருடைய கட்டளைகள் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். ஒரு விஷம் நம்ம புள்ள குடிக்குதுன்னா எப்படி அதுக்கு கட்டளை இடுவோம்? செய்யாத செய்யாத செய்யாத. அவர் பேசுற வார்த்தைகள் சிலது கொடுமையானது தான், பயங்கரமா தான் பேசுற. நரகத்தை பத்தி பேசும்போது அழுகையும் பொற்கடிப்பும் இருக்கும், அழியாத புழு இருக்கும். அவர் எப்படி பேசியிருப்பார் யோசிச்சு பாருங்க. ஆனா அவர் உண்மையை பேசினாருங்க, அது உண்மை. இந்த உலகத்துல நம்ம கிட்ட பேசுறவங்க எல்லாரும் பொய் தான், பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி நம்மளை மரண படுக்கையில படுக்க வச்சு, படுத்திருக்கும் போதும் நம்மளை புகழ்ந்து பொய் சொல்லி தூக்கிட்டு போய் கல்றையில வச்சு நரகத்துக்கு தள்ளி நம்மளை மறக்கிற உலகம் இது. நம்மளை பொய் சொல்லியே நரகத்துக்கு தள்ளுற உலகம். இயேசு மட்டும்தாங்க நம்ம கிட்ட உண்மை பேசுறவர். இயேசு மட்டும்தான். என் புருஷன் பொய் தான் என்கிட்ட பேசுறது, என் வைஃபு பொய் தான். உண்மையை பேசுறவங்க நம்மளை பத்தி இயேசு மட்டும்தான். நம்முடைய நித்திய வாழ்க்கையை குறித்து அவரு சாஃப்டாவா பேசிக்கிட்டு இருக்கணும், இல்ல உண்மையை சொல்றாருங்க அவரு. ஐயா நீ தொடர்ந்து இதே மாதிரி போனீனா உனக்கு வரப்போற பயங்கரம் என்னன்னு சொல்லி நம்மளை காப்பாத்த பாக்குற. எப்படி அவருடைய வார்த்தைகள் போய் தடையா இருக்கும் நமக்கு? இதெல்லாம் புரிஞ்சோம்னா அதுல இருந்து காப்பாத்தி உன்னத இன்பத்தை அனுபவிக்கணும்னு அவர் கூப்பிடுறாரு. விட்டு வா, உலகத்தை தேடி போவாத. ஏன் ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க, மனைவியோ புருஷனையோ இதையோ நீ நேசிக்காத, என்னை விட அவன் பிள்ளை மேல அன்பு வச்சு நான் நேசிக்காதன்றாரு. எப்படி என்னை விட நேசிக்காத யாரு? ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் புள்ள மேல நம்பிக்கை வச்சு, உன் இது மேல நம்பிக்கை வச்சு நான் அவங்க எல்லாம் உன்னை ஏமாத்தி அழுவ வச்சிருவாங்க, ஏமாத்தி அழுவ வச்சிருவாங்க. நீ நிம்மதியாவே வாழ முடியாது, பதறாம வாழவே முடியாது. அவங்க மேல வைக்காத நேசம் என் மேல வை. அதான் சொல்றேன், நான் ஒருபோதும் உன்னை ஏமாத்த மாட்டேன். ஏன் புருஷனை நம்புறேன், ஏன் மனைவி? ஏன்னா உன்னை அழு வச்சிருவாங்க, உன்னை பதற வச்சிருவாங்க, வேதனைப்படுத்திடுவாங்க, அவங்கள நம்பாத. என் மேல முதல்ல உன் நேசம் இருக்கட்டும், அவங்கள நேசிக்காதன்னு சொல்லலை, ஆனா என்னை விட பெரிய நேசம் அவங்க மேல இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்கள அவனை ஏமாத்தி அழு வச்சு வேதனைப்படுத்திடுவாங்க, அது தப்பா? அந்த இயேசு அதாங்க கேட்கிறாரு. நம்மள உன்னத துக்கம் இல்லாத, வேதனை இல்லாத இன்பத்தை, ஆனந்த இன்பத்தை அனுபவிக்கணும்னு அவர் கேட்கிறாரு. யோசிச்சு பாருங்க, பத்து கட்டளைகளை ஃபாலோ பண்ணோன்றாரு. ஏன் பெற்றோர் பிள்ளைகளே உங்க பெற்றோர் கீழ்படிங்க. ஏன் ரொம்ப உங்களை ஒடுக்கணும்னா இல்லையே, அந்த பெற்றோர் கீழ்படுகிற பழக்கத்தை நீ கத்துக்கிட்டீனா கொஞ்ச நாள் தான் கீழ்படிய போற, அதுக்கப்புறம் சதா காலம் கீழ்ப்படிதல் உனக்கு இன்பமா இயற்கையா இருக்கும். என வார்த்தைகள்லாம் நீ கீழ்ப்படிவ. பெற்றோர் கீழ்படுகிற முடியாத பிள்ளைங்க எந்த பிள்ளைங்க உருப்பட்டு இருக்குது, எங்க நல்லா வந்திருக்குது? உங்க பெற்றோர் கீழ்படிங்க, உங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும். நீடிய கால வாழ்க்கை நான் உங்களுக்கு கொடுக்க போறேன்னு ப்ராமிஸ் இல்லையா? அவருடைய கட்டளைகள்லாம் இன்பமானது. அதுக்கு போய் இடறோம்னா ரொம்ப பெரிய பயங்கரம். ஏன் இந்த உலகம் வந்து, இந்த உலகத்தை பார்க்குறோம், இந்த உலகம் வந்து நம்மளை யூஸ் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணி எவ்வளோ கறக்கணுமோ கறந்து கடைசியில் நம்மளை தூக்கிட்டு போய் சாக்கடையில் போட்டுரும். இயேசு அன்பு அப்படி இல்லைங்க. இந்த உலகத்தின் அன்பெல்லாம் அப்படி, நம்ம எவ்வளோ யூஸோ அவ்வளவுதான் நமக்கு மதிப்பு. ஒரு நாள் வரப்போது நம்ம எந்த யூஸும் இல்லாத இருக்க போகுது, சாக்கடையில போட்டுருவாங்க, முறைச்சு பார்ப்பாங்க நம்மள. அந்த மாதிரி உள்ள அதை நம்பாத, என்ன நம்பு, என் அன்பு மாறாது நம்புன்ற. அதனாலதான் இயேசுடைய வார்த்தைகளுக்கு நாம் ஒருபோதும் இடரல் அடையக்கூடாது, இடரல் அடையக்கூடாது, எல்லாம் இடரல் அடையாதவர்களா நாம் இருக்கணும். இன்னொரு ஒரு காரியம், இந்த போன வாரம் நான் படிச்சுட்டு இருந்தேன், ஒரு காரியம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சில மனிதர்கள் இந்த உலகத்தை விட்டு போகும்போது டெத் பெட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க, சாகும் போது சில எழுதி வச்சிருக்காங்க. நம்ம இப்பெல்லாம் அதை படிக்கிறது இல்லை, பழைய காலத்தில் 16th century எழுதி வச்சிருக்காங்க. அதை நான் ஒரு புக் படித்தேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. அவங்க சாகும் போது அவங்க போகிற நிலைமைகள், ஒரு விசுவாசி செத்தானா, அது ஒரு 10 விசுவாசி எழுதி வச்சிருக்காரு, அவ விசுவாசி செத்தானா எப்படி போறான்னு, அது படிச்சு ரொம்ப இதா இருந்துச்சு. ஒரு விசுவாசிகளுடைய மரணம் எப்படி இருக்கு, ஒரு அவிசுவாசி, ஒரு விசுவாசியை பத்தி எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு விசுவாசி, அவர் வந்து ஒரு விசுவாசி இல்லை அவரு, ஆனா சர்ச்சுக்கு வருவாரு. உண்மையான இயேசுக்கும் அவருக்கும் இணைப்பு இல்லை, ஆனா வாழ்க்கையெல்லாம் சர்ச்சில் தான் வளர்ந்தவர். உண்மையான விசுவாசி இல்ல, சர்மன்ஸ் எல்லாம் பிச்சு தள்ளுவாரு, பைபிள் எல்லாம் ரொம்ப படிச்சிருக்கிறாரு, ரொம்ப தெரியும், ஆனா இயேசுக்கும் அவருக்கும் கனெக்ஷன் இல்லை. உண்மையான ரட்சிப்பு இல்ல, மறுபிறப்பு இல்ல, மனம் திரும்புதல் எல்லாம் வந்துகிட்டே இருப்பார், எல்லாம் தெரியும் அவருக்கு. ஆனா என்ன ஆச்சு, சடன்னா என்ன ஆச்சுன்னா, அவருக்கு ஒரு டைம் உடம்பு சரியில்லாம போச்சு. உடம்பு சரியில்லாம போய் ரொம்ப ரொம்ப மனுஷன் தாட்டியா இருப்பார், பிரம்மாண்டமா இருப்பார். 2 மாசத்துல உடம்பு கை காலெல்லாம் கரங்கி போச்சு, கரங்கி போய் படுத்த படுக்கை ஆயிட்டார். 2 மாசம்தான் சடனா அவருக்கு தெரிஞ்சிருச்சு அவருடைய. அப்போ இன்னொருத்தர் பார்க்க போறாரு, அவரை பார்க்க போகும்போது கை காலெல்லாம் கரங்கி போயிருக்குது, ஆனா வயிறு ஒண்டி பெருசா உப்பி இருக்குது, வயிறு ஒண்டி உப்பி இருக்குது. அவர் என்னன்னு பேசுறாரு, அவருக்கு அவருக்கு தெரிஞ்சிருச்சு, அவர் புலம்பினே இருக்கிறாராம், புலம்பினே அவர் சாக போறேன்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம ஊர்ல பாட்டுல வர மாதிரி, கடைசி காலத்துல காலம் நடந்து முடிந்த பின்னால் தான் நல்லது கெட்டது தெரியுதுன்ற மாதிரி அவர் மரண படுக்கையில் இருக்கார். இன்னும் 30 மினிட்ஸ் தான் உயிரோடு இருக்க போறது இல்லை, அவர் சாக போறாரா. அப்போ அவரு, ஐயோ என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற மாயெல்லாம் போயிருச்சே, இப்போ எது உண்மைன்னு எனக்கு தெரியுதே, இப்பத்தான் தெரியுதே அழுகுறார். இப்பதான் எனக்கு உண்மை எதுன்னு தெரியுதே, ஐயோ நான் காண்டி கொஞ்சம் ஞானமுள்ள மனுஷனா இருந்திருந்தேனா, கிறிஸ்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்திருந்தேனா எவ்வளோ நல்லா இருந்திருக்குமே, நான் சர்ச்சுக்கெல்லாம் அட்டன் பண்ணுவேன், நான் ஒரு பெரிய மாயமாலக்காரர். இப்பதான் எனக்கு தெரியுது நான் ஒரு பெரிய மாயமாலக்காரர், மரணம் என்னை பார்த்து முறைக்குது, நித்தியம் வாவான்னு கூப்பிடுது, நித்தியம் வாவான்னு கூப்பிடுது. எனக்கு இன்னும் டைம் இல்லை, தேவனுக்கு முன்பதாக நான் போய் நிக்க போறேன், என் நாட்கள் எல்லாம் வீணா போச்சு, நான் என்னத்தை அவர் காமிக்க போறேன்னு எனக்கு தெரியல, போயிருச்சு எல்லாம் டைம், எனக்கு மாயிலேயே போயிருச்சு லைஃப், எனக்கு இப்ப தேவன் என்னை கூப்பிடுறாரு, என் கண் இப்ப கிளியரா பாக்குதுங்க, எது முக்கியம்னு எனக்கு தெரியுது, பரிசுத்தம் தான் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியுது, கிறிஸ்து தான் ரொம்ப முக்கியம்னு எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு இப்போ டைம் போயிருச்சுங்களே, வானம் பூமிக்கு ஒரு சாட்சியா கூட நான் சொல்றேன், எனக்கு காண்டி கடவுள் இன்னும் கொஞ்ச நாள் ஆயுசை கொடுத்தாருன்னா, என்னுடைய முழு முயற்சியை எடுத்து பரிசுத்தத்துக்கு ஏற்படுற சாதனத்தை நான் ரொம்ப பயன்படுத்தி பைபிளை படிப்பேன் ரெகுலரா. உலகத்துல வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை, இதெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, உலகத்துல வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை, ஏன் ஆத்மாவை நான் பரிசுத்தப்படுத்திக்கணும் என்பதற்காக வேதத்தை படிப்பேன், சத்தியத்தை படிப்பேன், ஜபம் பண்ணுவேன், அதுல மிகுந்த கவனம் நான் செலுத்துவேனே, ஆனா என் டைம் இப்பெல்லாம் போயிருச்சு, எனக்கு இப்போ ஒரு சான்ஸ் கொடுத்தானா, எவ்வளோ உலகத்துல இருக்கிற பணம் பொக்கிஷம் சொத்து கித்தெல்லாம் சாணி அசிங்கமா எனக்கு தெரியுது, நான் பரிசுத்தமா இல்லையே, நான் என்னை பரிசுத்தப்படுத்திக்கலையே, என் வயிறுதயம் மாறலையேன்னு அழுகுறாரு. அந்த டைம்ல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா, ஒரு 5 வருஷம் ஆயுசு கடிச்சிச்சுன்னா, நான் என்ன முழுமையா எவ்வளோ முடியுமோ வேதத்தை படிச்சு ஜபம் பண்ணி கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தி நான் வளர்ந்துருவேனே, ஆனா இப்போ என் டைம் போயிடுச்சு. அவர் அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு, ஐயோ இதெல்லாம் என்னுடைய நப்பாசை, இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும், நான் போக போறேன், முடிஞ்சிச்சு என் காலம் அப்படின்னு அழுகுறாராம். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என் காலம் முடிஞ்சிருச்சு, நான் வேலை செய்யக்கூடிய காலம் முடிந்து விட்டது, வேலை செய்ய முடியாத ராக்காலம் வந்திருக்கிறது. கடவுள் என்ன கணக்குடுக்க கூப்பிடுறாரு, The blackness of the darkness is before me என்றார், இருள் என் கண் முன்னாடி இருக்கிறது, முடிஞ்சிருச்சு, கடவுள் என்னை கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு எச்சரிக்கும் போதெல்லாம் நான் கேர்லெஸ்ஸா இருந்து ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அவர் கிருபையை காலில் போட்டு பறிச்சிட்டேன், காலத்தை வீணா கழிச்சிட்டேன், கை காலெல்லாம் நடுங்குது எனக்கு, என் ஆத்மாவே என்னுடைய வேதனைகள் யாருக்கு புரியும், யாருக்கு புரியும், மரண வேதனைகள் என்ன பிடிச்சிருக்கிறது, ஐயோ இந்த மரணமே இப்படி இருந்துச்சுன்னா ரெண்டாவது மரணம் எப்படி இருக்கும், நித்தியமே நித்தியமே நித்தியமேன்னு ஒரு உயிர் போயிருச்சு, எடுத்துட்டு போய் அவர் அடக்கம் பண்ணாங்க. அது படிச்சு எனக்கு ரொம்ப இதா இருந்துச்சு, அது ரொம்ப இதா. நமக்கு இருக்கிற ஸ்கிருபையின் டைம் நமக்கு புரியுதுங்களா, நமக்கும் இது ஏற்படலாம், யோசிச்சு பாருங்களேன். அதனால தான் இயேசுக்கு இடர்றது வந்து பயங்கரம், வெளியில இல்லாமல் இருக்கலாம், உள்ள அவருடைய வார்த்தைக்கு இடர்கிறவர்களா இருந்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ், அவர் திரு வசனத்துக்கு இடரக்கூடாது. எத்தனை பேர் இடறிக்கிட்டு இருக்கீங்க, ஏங்க பைபிளை நீங்க படிக்கிறது இல்ல, ஏன் படிக்கிறது இல்ல சொல்லுங்க பதில், எதுக்கு பைபிள் படிக்கிறது இல்ல, என்ன தெரியுமா இடறீங்க அவர் பைபிளுக்கு. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப அட்ராக்டிவா இருந்துச்சுன்னா, ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருந்துச்சுன்னா, இல்ல நான் அந்த கத்தோலிக்கு சபை பண்ற மாதிரி ஒரு டிராமாவை போட்டு மரியாதை காமிச்சு மியூசிக்கை போட்டு சடங்காச்சாரியம் பண்ணி கம்யூனியன் பண்ணா போய் பக்தியா போய் கும்பிட்டு வருவீங்க, உட்காந்து தேவ வார்த்தையை படிக்கிறது என்னங்க கஷ்டம் உங்களுக்கு, ஏங்க அவ்வளவு இடறது இல்லை உங்களுக்கு, ஏன் ரொம்ப ஆவிக்குரிய காரியமா இருக்குங்க, ரொம்ப புரிய மாட்டேன் இந்த சாக்கு, நான் படிக்கிறது இல்ல, படிச்சவன் இல்ல, ஏன் அந்த சாக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கிற வியாதி ஆவிக்குரிய வியாதிங்க, அந்த ஆவிக்குரிய வியாதியை சரி பண்ணணும்னா ஆவிக்குரிய வார்த்தைகள் தான் சரி பண்ண முடியும். அதுக்காக நான் பரலோகத்துக்கு போய் பரிசுத்தாவிய அனுப்பியிருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. பைபிளை படிக்காததுக்கு படிப்பு இல்லைன்றதுனால இல்ல, மனசு இல்ல, மனசு இடறது உங்களுக்கு, வசனம் இடறது உங்களுக்கு. எத்தனை காலம் இப்படி ஓட்ட போறீங்க, அங்க படுத்துக்கிட்டா இன்னொன்று ஆயுசு கொடுத்தான்னு கேட்க போறீங்க. இன்னைக்கு இருக்குது ஆயுசு, வேத வசனத்தை படிச்சு உங்க ஆத்மாவை சுத்திக்கறீங்க, ஆண்டவருக்குள்ள வளருங்க. அவர் பேசுறாரு பாருங்களேன், அந்த மாதிரி டைம் இல்லை நமக்கெல்லாம். ஒரு ஹவர் கிளாஸ்ன்னுவாங்க தெரியுங்களா, ஹவர் கிளாஸ்னா இவ்வளவு இந்த மண் இருக்கும் ஃபுல்லா, இந்த பக்கம் இப்படி திருப்பி வச்சா கொஞ்சம் கொஞ்சமா மண் விடுவோம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹவர் கிளாஸ் கொடுத்து கடவுள் அப்பா இத்தான்ப்பா உன் ஆயுசு பாத்துக்க, டெய்லி காலையில எந்திரிக்கிறோம் பாக்குறோம், இப்ப பாத்தீங்கன்னா என்ன முக்கால் கிட்ட சில பேருக்கு வந்திருக்கும், இல்லைன்னா பாதிக்கிட்ட சில பேருக்கு வந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் தான் டைம், எத்தனை காலம் தான் இப்படியே போக போறோம், எப்போ வளர போறோம், எப்போ வசனத்துக்கு இடராம போக போறோம். வசனத்துக்கு மனசு இருந்தா பரிசுத்தாவி வந்து நம்ம கிட்ட பேசுறாருங்க, நம்ம அறியாமைய போக்குறாரு. இன்னும் எத்தனை காலம் அறியாம இல்ல வளர்ச்சி இல்லாம நம்ம வாழ போறோம். இடறுதலின் கல், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இடறுதலின் கல். இன்னும் சில பேரு இயேசு கிட்ட நான் வந்துட்டேன்னா எல்லாரும் என்ன பார்த்து சிரிப்பாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விட்டு போயிடுவாங்க. என் வாழ்க்கையிலேயே நடந்த பெரிய காரியம் என்ன தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விட்டு இயேசு கிட்ட வந்ததுனால என் ஃப்ரெண்ட்ஸே என்னை விட்டு போனதுனால தாங்க உருப்பட்டேன் நான். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிட்ட நம்ம வராம நம்ம ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு இருக்கோம்னா நம்ம அழியறதுக்கு காரணமே அதான், வாழ்க்கையே கெட்டு போகும். என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை விட்டு போனதுனால தான் முன்னேறினேன், ஏசு அதான் செஞ்சார் எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்களேன்னு வருத்தம் தான் இருந்துச்சு, ஆனால் முன்னேறினதே ஏ போனதுனால தான். ஏசுக்காக நம்மளை பார்த்து ஒருத்தர் சிரிக்க, ஊரில் இருக்கிற மென்டல்லான்னு ஒரு நல்லா இருக்கிறவனை பார்த்தா சிரிக்கத்தான் செய்வாங்க, அதுக்காக நம்ம வருத்தப்படக்கூடாது. ஏசு கிட்ட எழுதுதலும் கல்லா மாத்திக்காதீங்க. முதலாவது ஏசு கிட்ட வரலன்னா அவருக்கு எந்த லாஸும் இல்லை, அவர் திட்டம் நிற்க போறதில்ல அதுன்னு, ஆனால் அவங்க தலையை நொறுக்கித்தான் போவார். அவர் ஒன்று ஃபவுண்டேஷன் கல், உங்க தலையை நொறுக்கிட்டு அவர் திரு வசனத்துக்கு, வெளியில நாடகமா இருக்கலாம், இருதயத்துல இடறுகிறவர்களா இருக்காதீங்க. உங்க மிகுந்த நன்மைக்கு வந்திருக்கிறது, உங்க மிகுந்த நித்திய நன்மைக்கு வந்திருக்குது. உங்க மரண சில விசுவாசிகளுடைய மரணத்தை பார்க்கறோம், ஐயோ பேரின்போங்க, பேரின்போ ஒருத்தர் சொல்றாரு ஐசியூல போறது அவருக்கு சொர்க்கத்தின் கேட்டை திறக்கிற மாதிரி இருக்கான், பெட்ல போய் படுத்து மரணம் வந்து பரலோக கதவு திறக்கிற மாதிரி இருக்கா, என்ன இன்பத்தோடு உலகத்தை விட்டு போறாங்க. அப்படி இல்லை, பயந்து பயந்தா வாழணும், அப்படி நம்ம சிறப்பாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போக கூடாது. ஏசு கொடுக்குறாருங்க, பாவத்தையெல்லாம் விட்டு பாவ பக்கம் திரும்பி ஏசு பக்கம் வாங்க, அவர் வசனத்துக்கு செவி கொடுங்க, வசனத்துக்கு கீழ்படிங்க. மிகுந்த நன்மைக்காக நமக்கு கொடுத்துருக்கு, அந்த வசனத்துக்கு கீழ்படிங்க. இல்ல இன்னமும் நான் இப்படித்தான் இருப்பேன், நீ என்னதான் பண்ணு, வணங்கா கழுத்து என்ன ஒண்டி மாற்ற முடியாது. நான் பேதுரு கடைசியா அவனு சொல்லி முடிக்கிறார், என்ன தெரியுமா தொடர்ந்து லாஸ்ட்ல போட்டிருக்காரு பாருங்க, அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்படியாதவர்களா இருந்து இடறுகிறார்கள். இதனாலதான் போறாங்க, அப்படியே போறவர்களா இருந்தா அதற்கென்றே நியமிக்கப்பட்ட ரொம்ப டேஞ்சரஸ் டாக்ட்ரின் ஆஃப் ரெப்ரோபேஷன். அதாவது இந்த உலகமே உண்டாவதற்கு முன்பதாக கடவுள் வந்து சில பேரை எண்ணி முடியாத ஒரு கூட்டத்தை தான் ரட்சிக்கப்படணும்னு அவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். அவங்கள செலக்ட் பண்ணும்போது மற்றவர்களை அவர் கடந்து போய் அவங்க வந்து அவங்களுடைய பாவத்துக்கு தண்டனையை, நியாயமான தண்டனையை அனுபவிக்கணும் என்பதற்காக அவங்கள செலக்ட் பண்ணாம அவங்கள கடந்து போயிட்டார். அந்த கூட்டம் ரொம்ப பயங்கரமான கூட்டம். கோபாக்கினின் பிள்ளைகள்னு போட்டிருக்கு, நரகத்துக்குன்னே பிறந்தவங்கன்னு போட்டிருக்கு, பிறக்காம இருந்தாலே நல்லமா இருக்கும்னு போட்டிருக்கு. நீங்க இதெல்லாம் பார்த்துட்டோம், இன்னும் இயேசுகிட்ட வரலன்னா பேதுரு என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க நிரூபிக்கிறீங்க அந்த கூட்டத்துக்கு நீங்க சேர்ந்தவங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் திருந்தலன்னா நரகத்துக்கு நே பிறந்தவன், நீ பிறவா இருந்தாலே நல்லா இருக்கும், நீ நிரூபிக்கிற அப்படின்றார். என்ன பயங்கரமா பேசுறாரு, என்ன சொல்றது? இதைத்தான் நம்ம யோசிச்சுக்கணும். கடைசியில அதோடு தான் கடவுள் தான் சொல்றாரு, கடைசியில போய் கடலாம் நான் போய் நரகத்துக்கு போய் கடவுள் தோக்கடிப்போன்னா தோக்கடிக்க முடியாது, நீ தான் தோத்து போவே, நீ அதுக்கு தான் பிறந்திருக்கிற அப்படின்றார். டேஞ்சரஸ் பாருங்கள வேர்ட்ஸ், பயங்கரமா இருக்கு. ஆகவே இதோடு நம்ம முடிப்போம். ரொம்ப பயங்கரமான வார்த்தைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். அவிசுவாசியா இருக்கிறவர்கள், நீங்க ஆண்டவரை நிராகரிக்கிறதுக்கு எந்த உரிமையும் உங்களுக்கு இல்லை. நீங்க ஏங்க உங்களை ஆண்டவர், எவ்வளோ வியாதியில நீங்க செத்து போயிருக்கலாம், ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் எப்படியெல்லாம் அவங்க பக்கத்திலேயே போது நீங்க செத்து போயிருக்கலாம், எத்தனை வறுமையில நீங்க அழிஞ்சு சூசைட் பண்ணிட்டு போயிருக்கலாம், என்னன்னோ வியாதி இன்னமும் உங்களுக்கு ஏங்க ஆண்டவர் உயிரோடு வச்சிருக்கணும். ஒரே காரணம் தான், புரியுதுங்களா? வேற எதுக்குமே இல்லை. உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை வீடை கட்டணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம், ஒரே காரணம் தான் ஆண்டவர், நீங்கள் மனம் திரும்பணும், மனம் திரும்பி இயேசுகிட்ட வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதுக்கு வர முடியாத இன்னைக்கு ஏன் அதுவும் காஸ்பிள் கேட்குற சபையில் உங்களை வச்சிருக்கணும்? இன்னைக்கு ஏன் அந்த உங்களை பற்றி அந்த அவிசுவாசத்தை பற்றி பேசணும்? இயேசுடைய வசனத்துக்கு நீங்கள் இப்படி இடறிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் உங்ககிட்ட பேசணும்? உங்ககிட்ட உங்களை காப்பாற்ற ஆண்டவர் நினைக்கிறாருங்க. நரகத்துக்கு போறது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை, உங்களை காப்பாத்த நினைக்கிறார். வந்துருங்களா அவர்கிட்ட கெஞ்சு கேட்கிறார், அவருடைய ஊழியக்காரங்களை வச்சு கெஞ்சு கேட்கிறார். சில டைம்ல ஆண்டவருடைய அன்பை நினைச்சா சில பேர் காலில் கூட உழுதுலாமான்னு, வந்துருப்பா இயேசுகிட்ட அப்படின்னு. ஆண்டவர்கிட்ட வந்துருங்க, அவர் எவ்வளோ அன்பான தேவன், எவ்வளோ அன்பான தேவன். இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவர் வந்து ஒரு ஏஞ்சல் வந்து சொல்றாரு, காலம் முடிந்தது, நியாயத்தீர்ப்பு உங்களை அரெஸ்ட் பண்ணிச்சுனீங்க, என்னங்க பண்ணுவீங்க? எக்ஸாம்பிள்லாம் சொல்லுவாங்க, ட்ராப் யுவர் பென்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர், சப்மிட் யுவர் பேப்பர்ஸ் வாங்க, அவ்வளோ தான் முடிஞ்சு, இவ்வளோ நாள் எழுதுனது போதும் கொடு அப்படின்னு. இன்றைக்கி போ அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வந்துருங்க இயேசுகிட்ட. என்ன உறுதி, என்ன சந்தோஷம், ரொம்ப பயங்கரம். விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு என்ன ஸ்லாக்கியம், ரொம்ப கொடுத்து வச்சவங்க நீங்கள், ரொம்ப பாக்கியவான்கள். யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோ பாக்கியவான்கள், இயேசுகிட்ட எவ்வளோ பெரிய ஆசிர்வாதம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியங்கள் ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்காரு. நம்ம தெரிந்து கொண்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள் ஒரு காலம் வைக்கப்பட மாட்டார். இன்னைக்கு இயேசு வானத்தை கிழிச்சுக்கிட்டு இறங்கி வந்தாலும், எல்லோரையும் நியாயத்திற்க வந்தாலும், வைக்கப்படாதபடிக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை நம்ம கொடுத்துருக்கார். அந்த அழைப்புக்கு உண்மையா வாழுவோங்க, இன்னும் கொஞ்ச நாள் உண்மையா வாழுவோங்க. அவர் வசனத்துக்கு நம்ம இடற வேண்டாம். தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுங்க.